கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திண்டுக்கல் எக்லீஷியாவுடைய சகோதர சகோதரிய அன்பின் வார்த்தைகளையும் என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வார்த்தையும் உங்கள் மத்தியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சனைய நாட்களுக்கு பின்பாக மீண்டுமாக உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு தேவன் எனக்கு எதிர்பாராத விதமாக நமக்கு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு நன்றிகளையும் சோதனைகளையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ மிகப்பெரிய தேவனுடைய கிருபையினால் நாம் மீண்டுமாக இந்த நேரத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்கென்று தேவன் இந்த கடைசி காலங்களில் கொடுத்து கொண்டு வருகிற அவருடைய விலையேற பெற்ற ஆகாரங்கள் நம் மத்தியில் அங்கு இருக்கு. ஸோ நம் அனைவரும் அந்த கர்த்தருடைய அந்த மிகப்பெரிய பந்தியில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இரண்டாம் முறையில் வந்து அவர் நமக்கு ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் செய்யும் போது அந்த டைனிங் டேபிள்ல பல வகையான ஆகாரங்கள் அங்கே வச்சிருக்கார். யார் யாருக்கு என்ன ஆகாரம் வேணுமோ நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அந்த ஆகாரத்தை எடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் தான் மிக முக்கியம். டைனிங் டேபிள் ஆகாரம் எல்லாம் ரெடியா இருக்கு, கத்து நமக்கு பணிவடைய அங்கே சேராது இல்லைங்களா? எப்படி வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? கத்து இயேசுக்கு திரண்டாம் முறையை வந்து அவர் என்ன பண்றாராம், அறை கட்டி கொண்டு என்ன பண்றாரு, ஊழியம் சார். ஸோ கடைசி கால பாதங்கள் உங்களுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பதார்த்தங்களை அந்த ஆவிக்குரிய ஆகாரங்களை நாம் எடுத்து சாப்பிட வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. ஸோ அது மிக முக்கியமான விஷயம் என்பதான் சகோதர சகோதரி. ஸோ அந்த வகையில் தான் தேவன் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் நான் மிஸ் பண்ணாமல் இது போன்ற கூடுகை மூலமாக நிறைய சகோதரர்கள் மூலமாக தேவன் தரக்கூடிய ஆகாரத்தை நாம் சாப்பிட்டு கொண்டு வருகிறோம். அதன் மூலமாக தேவனுக்கு நன்றிகளையும் கூட நாம் செலுத்த வேண்டிய கடமை கண்டிப்பாக நம் கடமைப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? சன்மான சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு இது ஒரு பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டடி, இது ஒரு பாடம், இது ஒரு தொடர் பாடம். எதை பற்றிய பாடம் என்றால், ஏசையா 53 அதிகாரம். இதுதான் விஷயம், ஏசையா 53 அதிகாரம். இதை நாம என்ன பண்ண போறோம்னா அனலைஸ் பண்ணி பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் என்ன, அதை குறித்து நாம பார்க்க போயோம். ஸோ நம்ம ஏன் இந்த பாடங்களை பார்க்கிறோம் என்றால், இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அனுசரிக்க போகிறோம். என்னன்னா பஸ்கா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு நாள். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுன்னு சொல்லலாம். அதே போல நீங்க என்னுடைய என்ன சொன்னாரு, நான் பேப்டிசம் எடுத்த நாள் நீங்க கொண்டாடுங்கன்னு சொல்லல. மாறா என்ன சொல்லிட்டாருன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்கள்னா, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லிட்டு அந்த அப்பம் மற்றும் பாத்திரம் ஒரு புது முறைமைய அவர் 2000 முன்பாக சீசர்கள் மத்தியில அங்க ஏற்படுத்தி கொடுத்தார். சோ அந்த வகையில கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால ஒவ்வொரு வருடங்களும் நம்ம என்ன பண்றோம்னா, அவ எப்பெல்லாம் அவ எப்ப மறித்தாரோ அந்த நாள்ல வருகிற ஒவ்வொரு வருடமும் என்ன பண்றோம்னா மனுஷத்து கொண்டு வரையும். அந்த வகையில இந்த வருடம் இந்த வருஷம் கூட பாத்தீங்கன்னா நமக்கு அருமையான வாய்ப்பு அங்க கிடைச்சிருக்கு சொல்லும் போது, நீங்கள் இது அவர் வருமளவும் நீங்க என்ன பண்றீங்க அனுசரிக்கிறீங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருமளவும் நீங்க இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அனுசரி நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம அப்போ சொன்னாங்க சொல்லலாம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து வருமளவும் நம்ம என்ன பண்றோமா, இதை அனுசரிக்கணும். இப்ப நான் சின்ன கேள்வி கேட்க போறேன், நல்லது நல்லா நீங்க யோசிச்சு பதில் சொல்லணும். இயேசு வந்துட்டாரா வரலைங்களா, அப்புறதுக்கு நம்ம அனுசரிக்கணும் இல்லைங்க? இயேசு கிறிஸ்து வந்துட்டார். ஆனா அப்போ சொன்ன பவுல் சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வரும் கதரா இயேசு கிறிஸ்து வருமளவு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை அனுசரிங்க சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்க சொல்றார். அதாவது எஸ் 1 Corinthians 11 அதிகாரத்தில் நீங்க எடுத்துக்கலாம். எங்க வாசிக்கலாம்னா 26 வசனம் வாசிங்க. பாருங்க, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. எப்பனா அந்த பாத்திரத்தை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்பத்தை புசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா அவருடைய மரணத்தை அறிவிக்கிறோமா? எது வரைக்குமாவா? கர்த்தர் என்ன கத்தர் வந்துட்டாரு, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யலாமேதா இல்லையா? சரி, வசனம் பார்க்கும் போது நமக்கு அப்படியே ஒருவேளை இது சேர்க்கப்பட்ட வார்த்தையா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஒருவேளை ஆராய்ச்சி பண்ண தப்பு இல்லைங்க. ஆராய்ச்சி பண்ணும் போது இது சேர்க்கப்பட்ட வார்த்தை கூட கிடையாது, உண்மையாகவே இருந்த வசனம். சோ அப்படி இருக்கும் போது இது என்ன அர்த்தத்துல அங்க அப்போ சொன்னாங்க போல அங்க பேசிட்டாருன்னா, சோ கர்த்தர் வரும் அளவும் இதோட ஆழமான அர்த்தம் நம்ம சப்ஜெக்ட் முடிவுல உங்களுக்கு புரிந்துடும். ஆனா இதோடைய மேலோட்டமான அர்த்தம் நான் சொல்லிடுறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, கத்த வருமலம் சொல்லும் போது எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை மாத்திரம் அங்க பத்தி அங்க பேசல, மாறாக கத்த சொல்லும் போது தலை பிளஸ் சரீரம். சோ கிறிஸ்து சொல்லும் போது தலை பிளஸ் சரீரம், சோ சரி கடைசி சரீர அங்கம், கடைசி அவயம் எப்ப முடியுதோ, கடைசி அங்கத்தினர் எப்ப தங்களை ஓட்டத்தை முடிச்சு இந்த வாய்ப்புக்கு போறாங்களோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமாமா, கத்தருடைய மரணத்தை அங்க நாம நினைவு கூறுவ அவசியம். இந்த ஒரு அர்த்தத்துல தான் அங்க பேசிருக்காங்க. அப்போ சொன்னாங்க நிறைய இடங்கள பேசும் போது இயேசு கிறிஸ்து மாத்திரம் வச்சு பேச மாட்டார், மாறாக அவரோடு கூட யார் சேர்த்து பேசுவார்னா சபைய வகுப்பாரை பத்தி அங்க பேசுவார். என்ன காரணத்தினால தலைய மாத்திரம் பத்தி பேசாம சரீரத்தை மாத்திரம் சேர்த்து என்ன பண்றாருன்னா பழையோடு கூட சேர்த்து பேசுறார். அப்படி என்ன 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 காரணமா இருக்கும், இந்த காரியங்களை நாம இந்த பாடத்தின் முடிவுல நாம தெரிந்து கொள்ள போகிறோம். சாகினால் அன்பான சகோதர சகோதரர்களே, கத்துடைய மரணத்தை நாம் நினைவு கூறும் பொருட்டாக அதற்கு வேண்டிய ஆயத்தமாவதில் நம்ம முன்கூட்டி நாம செய்ய வேண்டியது நமக்கு அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. சாகினால வரைய நாட்கள்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய அந்த பாத்திரத்தில் மற்றும் அந்த அப்பத்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக நம்மை நாமே சுய பரிசோதனை பண்ணி நம்மை நாமே சோதிச்சு அதுல பானம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. சோ ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஏசியா படிப்பு, இந்த ஸ்டடி ஆஃப் ஏசியா இல்லைன்னா இந்த ஏசியா புக் ஃபுல்லா முடிச்சு 53 அதிகாரம் முடிச்சதுக்கு அப்புறம் நாம ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதை குறிச்சு அப்போ சொன்னாங்க இதே அதிகாரத்துல பேசிருக்காரு. நீங்க வசன நீங்க வாசிச்சீங்கன்னா 20-20 நீங்க 21 வரைக்கும் நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா சில எச்சரிப்பான விஷயம் பேசிட்டு இருக்கோம். சில கூறுறீங்க கூடி போய் நீங்க என்ன பண்ணீங்கன்னா கத்துடி ராபோஜனம் புசிக்கும் போது இஷ்டத்துக்கு புசிக்கிறேன், தப்பு தப்பா புசிக்கிறேன், இது வந்து கத்துடி ராபோஜனம் பண்ணுது நல்லது சொல்லி சில விஷயம் எச்சரி பண்றார். புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஒரு வீடுகள் இல்லையா அப்படி பேசுறார். அது மாத்திரம் இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு பாருங்க, 22 வசனம் வாசிங்க. பாருங்க இது மிக முக்கியமான விஷயம். இது வந்து ராபோஜனம் பண்ணும்போது நடந்த ஒரு விஷயம். சோ ராபோஜனம் பண்ணும்போது நாம கூட அனுசரிக்க போறோம், நாம் கூட இந்த மாதிரி சில தவறுகள் ஏதோ பண்ணி கொண்டிருக்கிறோமா? சோ அதை நாம சுய பரிசோதனை. அதே போல பாத்தீங்கன்னா 18 வசனத்துல கூட பாத்தீங்கன்னா, நீங்க சபை கூடி வர்றீங்க, எது கூடி வர்றீங்கன்னா ராபோஜனம் பண்ணுங்க, நம்ம கூடி வரோம் அந்த 4-6 நம்ம எல்லாம் கூடி வரோம். ஆனா கூடி வரும்போது நாம என்ன மாதிரி கூடி வந்துருக்கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. 18 வசனம், இந்த விஷயம் எதை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா அதிகமா ராபோஜனம் பண்ணும்போது இந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நமக்குள்ள இருக்கா இல்லையா வருகை நாட்கள்ல, அந்த மிக முக்கியமான ஒரு பாடம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம வருகை நாட்கள்ல தேவன் சித்தமான பார்க்கலாம். சாகினால அன்பான சகோதர சகோதரி, இந்த நாள்ல நம்ம ஏசியா பற்றியதான ஒரு பாடத்தை படிக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அது மாத்திரமல்ல என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை கூட உங்க மத்தியில இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். என்னன்னா வெறும் வார வாரம் மாத்திரம், இடைப்பட்ட நாட்களை மாத்திரம், கூடுகிற பொருள் மாத்திரம் நம்ம இந்த விஷயங்கள ஆவிக்குரிய காரியங்களை ஸ்டடி பண்ணாம ஒவ்வொரு நாளிலும் நம்ம பாடங்களை படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்து ஒரு போதனை பண்ணார். அந்த போதனை கிட்ட கேட்கும் போது எல்லா ஜனங்கள் ஷாக் ஆயிட்டாங்க. என்னையா இந்த மாதிரி உபதேசம் பண்றார், எதிர்பார்க்காத உபதேசம் பேசுறாரு அப்படி சொல்லிட்டு இனி இவரை பின்பற்றி போனோம்னா ஒண்ணுத்தை சொல்லி போயிட்டாங்க. இன்னும் ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கூட இருந்த சீசர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த போதனை கேட்டு இனி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, இனிமேல் இவருடைய சீசரா இருப்பதற்கு நமக்கு அவசியம் இல்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப வெறும் பாண்டு பேர் மாத்திரம் இருந்தான். அப்பதான் இயேசு கிறிஸ்து வந்து கேட்டாரு, என்னப்பா நீங்கள அவன மாதிரி போறதுக்கு மனதா இருக்கிறீங்களா அப்படி கேட்டாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எங்க ஆண்டவரே நாங்க போவோம் சொன்னாங்க. அப்படி என்னதான் போதனை பண்ணாரு இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல, அவங்க இந்த மாதிரி பிரிஞ்சு போறதுக்கு இந்த மாதிரி அவர் வேணா இனிமேல் உங்களுடைய சீசரா இருக்க விரும்பல நாங்க போயிடும் சொல்லி போறதுக்கு அப்படி என்னதான் போதனை பண்ணிட்டாரு இயேசு கிறிஸ்து? என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு,
நீங்கள் என்னுடைய சரீரத்தை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்கலனா உங்களுக்கு என்ன இல்ல? இந்த மாதிரி கேட்ட இருப்பாங்களா, என்னையா சாப்பாடு சாப்பாடு சாப்பிட பரவாயில்ல, இது சரீரம் மாம்சம் சாப்பிடணுமா, அப்ப இயேசு கிறிஸ்து கடிச்சு சாப்பிடணும், ரத்தத்தை என்ன பண்ணுவாமா? இந்த மாதிரி கேட்ட என்ன பண்ண எல்லாம் ஓடிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு சரிங்களா, இந்த பண்டு பேர் மாத்திரம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க எப்படியானவரை போவோம், ஏன்னா நித்திய ஜீவனுக்கு எதுவான வசனம் யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்லிட்டார், என்னுடைய சரீரத்தை நீங்க என்ன பண்ணும் சாப்பிடணும். பொதுவா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஏ சொல்லும் போது இந்த சரீரத்தை இந்த சரீரம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க யோவான் ஆறாம் அதிகாரம் வீட்டுல யோசிச்சு பாருங்க, சொல்லிட்டு இருப்பார் என்னுடைய சரீரமானது அது ஒரு ஜீவ அப்பம், அந்த ஜீவ எங்கிருந்து வந்துச்சாமா, வானத்திலிருந்து இறங்கின ஜீவம். இது வந்து இயேசு கிறிஸ்து அடையாள பாஷையில பேசிட்டு இருக்க, ஓமை பாஷையில பேசிட்டு இருக்க. அப்போ நீங்க என்னுடைய சரீரத்தை சாப்பிடணும்னா என்ன அர்த்தம்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் ஆகிய என்னுடைய சரீரத்தை நீங்க என்ன பண்ணணும், நீங்க சாப்பிட வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஒரு பொருள் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பொருள் ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கு என்ன கண்டிப்பா என்ன இருக்கும், அதுக்கு ஒரு நிழல் ஒண்ணு நிச்சயமா இருக்கும் இல்லீங்களா. அப்படி நான் இயேசு கிறிஸ்து சொல்றா என்னுடைய சரீரம் ஜீவப்பம் எங்கிருந்து வந்துச்சாமா, இது நீங்க சாப்பிடணும், சாப்பிட்டதான் உங்களுக்கு ஜீவன், இது பொருள் சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து. ஆனா இதோட நிழல் எங்க இருக்கு, இது நாம என்ன பண்ணுங்க கண்டுபிடிக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா நிழல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பொருள் கண்டுபிடிப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து பொருள் சொல்லிட்டாரு, வானத்திலிருந்து இறங்கின சீவப்பம் நான் சாப்பிட்டாத்தவங்களுக்கு நிழல் நம்ம கண்டுபிடிக்கும் போதான் அப்படி அர்த்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம், இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும், நீங்க யோசிச்சு சொல்லும். சோ இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஜீவப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சு, இது பொருள். அப்படின்னா நிழல் எங்க இருக்கும், நிச்சயம் பழைய ஏற்பாட்டுல எங்கேயோ பழைய ஏற்பாட்டுல இருக்கும். அப்போ எங்க உங்களுக்கு ஞாபகம் வருதான், இதே சம்பவம் இது பொருள் நில அப்படியே ஒரு போட்டோ காபி மாதிரி இருக்கு, இந்த பக்கம் வானத்திலிருந்து இறங்கின சாப்பிட்டதான் ஜீவன். அதே போல இங்க என்ன பாக்கோம், எஸ் மன்னா இல்லீங்களா, சோ மன்னா தேவன் யார் கொடுத்தாருங்க, இஸ்ரேல் வனாந்திரத்துல போகும்போது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஆகாரம் அங்கீகரிக்கப்பட்ட ஆகாரம் இதுதான் நீங்க சாப்பிடணும். இது வரைக்கும் போகணும், இது வரைக்கும் சாப்பிடணும், காணான் போற வரைக்கும் நீங்க சாப்பிடணும், மத்தபடி எந்த ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னா அது எந்த பிரயோஜனமே கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணா சில ரொம்ப இச்சி ஆயிட்டு அதெல்லாம் வேணாம் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு நான் வெஜிடேரியன் கொடுங்க சொல்லி காடையை கேட்டான். ஆனா தேவன் அவனுக்கு என்ன ஆகாரம் ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா மண்ணா, இது நீங்க சாப்பிடணும், சாப்பிட்டதான் ஜீவன், அது எப்ப சாப்பிடணுமாமா அண்ணுதே, நீங்க என்ன பண்ணும் அதை பொறுக்கி அதை சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கும், சாப்பிட்டாதான் ஜீவன் இது வரைக்கும். அதுக்காக நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மண்ணா தேவை விஷயம் எதாவது குறிக்கணும், இதை இந்த ஒரு காரியம் தான் சொல்லிட்டாரு, நான் வானத்தில் இறங்கின ஜீவா அப்படின்னா அவர் என்னுடைய சரீரத்தை சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்னா அது குறிக்குது ஜீவ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைகள் குறிக்கும். அப்ப நாம் கூட அனுதினமும் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கும் இது வரைக்கும் இல்லைங்களா. அந்த மிகப்பெரிய வாய்ப்பு கிறிஸ்துவ அங்கத்துக்கு அங்கத்தினர் ஆயிட்டோம்னா நமக்கு பைபிள் தேவை, ஏன் சொல்லுங்க அப்போ ஏன் நம்ம என்ன ஆயிரும் ஆட்டோ நம்மளே என்ன ஆயிடுவோம் நம்மளே பைபிள் ஆயிரும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது பைபிள் நமக்கு தேவை. ஏன் இந்த நான்கு சுவிசேஷங்கள் ஏன் கொடுத்திருக்காருன்னா நம்முடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் இந்த பைபிள் நமக்கு வெளியேறப்பட்ட ஆகாரமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தினமும் என்ன பண்ணும் சாப்பிடும், இதான் சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்காதனால போயிட்டாங்க. ஆனா இருந்த பாண்டு பேர் மாத்திரம் சொன்னாங்க, இல்ல தே கத்த நான் எங்க போவோம், ஏன்னா நித்திய ஜீவ வசன வசனங்கள் எங்க இருக்கு, உங்ககிட்டதான் இருக்கு. சோ உங்ககிட்ட இருந்து அந்த வசனங்களுக்கு கிடைச்சாதான் நாங்க என்ன பண்ண முடியும் ஜீவிக்க முடியும் சொன்னோம். அதே போல அன்பான சகோதர சகோதரி நமக்கு வர எல்லா வாய்ப்புகள் நடைபெற்ற நாட்கள் தவிர எல்லா நாட்களுமே நம்ம ஸ்டடி நம்முடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கையில வேதம் படிக்கிறது பைபிள் படிக்கிறது இல்லையா சப்ஜெக்ட் படிக்கிறது சப்ஜெக்ட் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வச்சுட்டோம்னா அது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதன் மூலமா நம்முடைய சகோதர சகோதரர்கள் கூட அது சுகந்த வாசனையாக அங்க இருக்கு, ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக அங்க இருக்குது அன்பான சகோதர சொல்லு. சகையினால நம்முடைய தேவனுடைய கிருபையினால நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்றைய வாரத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா ஏசையா 53 அதிகாரம். இது மிக முக்கியமான அதிகாரம். பொதுவா பாத்தீங்கன்னா பைபிள்ல எந்த ஒரு அதிகாரம் படிச்சாலுமே ரொம்ப ஆச்சரியமா நமக்கு இருக்கும். சில அதிகாரங்கள் சில வசனங்கள் தேவன் ரொம்ப ஞானமா கொடுத்திருப்பார், அதை படிக்கும் போது நமக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிட்டு எப்படி எப்படிலாம் தேவன் வசனங்கள் நேர்த்தியா ரொம்ப அழகா என்ன பண்ணிக்காருன்னா கொடுத்திருக்காரு சொல்லி நமக்கே ஒரு உற்சாகம் இருக்கும். நீங்க நிறைய டைம் படிச்சிருப்பேன், உதாரணமா சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான புஸ்தகம். அதுல பாத்தீங்கன்னா வெறுமன படிக்கிறவங்க அர்த்தம் புரியாது, ஆனா தேவன் தம்முடைய ஆவி கொடுத்து அந்த சங்கீதனுடைய ஞான அர்த்தங்களை வெளிப்படுத்தும் போது ரொம்ப உற்சாகமாயிடும். உதாரணம் பாத்தீங்கன்னா, சங்கீதம் படிக்கும்போது 119 எந்த ஒரு சங்கீதம் பார்த்தீங்கன்னா கேப்ல சேலா சேலான வார்த்தை ஆரம்பத்துல படிக்கும்போது அர்த்தமே புரியாது. ஆனா தேவன் அந்த சேலாவுடைய அர்த்தத்தை என்னன்னு சொல்லி விளக்கும் போது நமக்கு என்ன ஆயிருதுங்க, ரொம்ப ஆச்சரியமாயிட்டோ, இப்படி கூட விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம். அப்ப கடந்த கிளாஸ்ல பிரதர் எடுத்திருப்பா சேலா வார்த்தையை உங்களுக்கு தெரியலீங்களா, சேலன அர்த்தம் எடுக்கலையா, சேலம் சொல் சேலன என்னத்தம்னா அது நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது இப்ப நம்ம ரெக்கார்ட் வாக்மன் 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 ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கும். ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இறைச்சல் வருது வச்சுக்கோம், நம்ம என்ன பண்றோம், ஸ்டாப் பட்டன் அமுக்குறோமா, அதை அமுக்க மாட்டோம், இன்னொரு பட்டன் அமுக்குவோம், என்ன சொல்லுங்க அப்போ, எஸ் எஸ் பாஸ் இல்லைங்களா, ஒரு பட்டன் நீங்க பாத்துறீங்க பாஸ் எழுது பிஎஸ் அந்த பட்டன் ஏச்சிருக்காங்க தெரியுமா, நல்லா போயிட்டு இருக்கும் ரெக்கார்ட் ரெக்கார்ட் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதாவது தடை வந்துச்சுன்னா அந்த டைம்ல நிப்பாட்டிட்டு மறுபடியும் தடை போனதுக்கு அப்புறம் விட்டதுல இருந்து கண்டினியூ போனோம், இதுதான் விஷயம். ஆனா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்களேன் அது டோட்டலா இது. சோ பாஸ் பட்டன் ஏன் வைக்கிறாங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல திடீர்னு நிறுத்தணும். திடீர்னு நிறுத்தி அந்த நேரத்துல அமைதியாயிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், இதான் அர்த்தம் அன்பான சகோதர சகோதரிகளே, சேலா சேலமா இதான் அர்த்தம், பாஸ் இதான் அர்த்தம். என்னன்னு பாத்தீங்கன்னா தாவீது ராஜா அவர் ஃபுல்லா ஒரு பெரிய பாடகர், அவர் நிறைய பாட்டு எழுதும் போது சில விஷயம் புரியாம தீக தரிசனம் எழுதும் போது சில விஷயம் புரியாது. ஆனா அந்த நேரத்தில் அவர் ரொம்ப ரொம்ப உற்சாகமா எழுதும் போது ஒரு ரெண்டு வசனம் எழுதுறாருன்னா அந்த ரெண்டு வசனத்தை எழுதிட்டு பாடிட்டு நிப்பாட்டிடுவார், நிப்பாட்டிட்டு அந்த வரியை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பார். சோ இந்த வரியில ஏன் நம்ம இந்த வரி பிடிச்சோம், இந்த வரி என்ன விஷயம் இருக்கு, யோசிச்சு பார்த்துட்டு உற்சாகமாயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரோ அடுத்த வசனங்கள் அவர் போவார். இப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க எங்கெங்க சேலா வருதோ இனிமே நீங்க வாசிக்கலாம், அங்கங்க நிறுத்திருங்க, நீங்க வசனம் வாசிங்க சங்கீதம் வாசிங்க, வாசிக்கும் போது எங்கெங்கெல்லாம் சேலா வருதோ நிறுத்திருங்க, நிறுத்திட்டு நீங்க தாவிதமா கீழே உட்காந்து அது ஏன் நிறுத்தினாரு, அப்ப அந்த ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க தியானிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு, வருகிற நாட்கள் பார்க்கலாங்க, சங்கீதம் புஸ்தகம் ரொம்ப அருமையான ஒரு அருமையான ஒரு புஸ்தகம், நிறைய ஒரு அது ஏன்னா ஒரு கவிதை நடைமுறையில அங்க எழுது ரொம்ப அருமையான புஸ்தகம். அது வரி நாட்கள் தேவ புஸ்தகமா அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா பழைய தேவன் பைபிள்ல நிறைய ஆச்சரிய அழகான விஷயங்கள் அதிகாரங்களாக வசனங்களாக கொடுத்திருக்காரு. சோ படிக்கும் போது நமக்கு அங்க உற்சாகம். அதே போலதான் ஏசி 53 அதிகாரம் கூட ஒரு விசேஷமான அதிகாரம். சார் அதிகாரம் பாத்தீங்கன்னா பொதுவா கிறிஸ்துவ ஜனங்கள் படிச்சாலும் சரியா விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்ள மாட்டார். ஆனா நாம என்ன பண்ண போறோம்னா இந்த அதிகாரம் எந்த நடைமுறையில இதே எழுதியிருக்கார், எப்படி இந்த அதிகாரத்தை பகுத்து நாம் பிரிக்கணும், இந்த காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்னென்ன பாடங்கள் இது குறிச்சு நாம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். சன்மான சகோதர சகோதரிகளே, அப்ப நீங்க எடுத்து வச்சுக்கலாம் ஏசி 53 அதிகாரம் எடுத்து வச்சுக்கலாம். சோ முதல்ல என்ன பண்றேன்னா இந்த சங்கீத ஏசி 53 அதிகாரத்தை நம்ம எவ்வாறு பிரிப்பது, எப்படி நம்ம சாப்டரா அங்க பிரிக்கலாம், இதை குறிச்சு உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு அதுக்காக நம்ம சப்ஜெக்ட்குள்ள போவது ஒரு எளிமையாக வந்து. சோ பொதுவா பாத்தீங்கன்னா பைபிள் எழுதுனது யாருங்க, தேவனுடைய மனுஷன். இதனால எழுதுனாங்கன்னா தேவனுடைய ஆவினால், கண்டிப்பா எந்த ஒரு மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனா பைபிள மொழிபெயர்ப்பு பண்ணவங்க கண்டிப்பா என்ன ஆவினால் பண்ணணும்னா தேவனுடைய ஆவினால மொழிபெயர்ப்பு பண்ணணும். அப்ப என்ன விஷயம்னா இது வர வாய்ப்பு இருக்கு, மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு. அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த ஏசி 53 அதிகாரத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம், ஏசி 53 அதிகாரம் சரியான விதத்துல எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஏசி 53 அதிகாரம் வசனம் 1 ஆரம்பிக்க கூடாது, மாறாக சரியான அதிகாரம் எங்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஏசி 53 அதிகாரம் 52 அதிகாரத்துல 13 வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்கணும் ஏசி 53 அதிகாரம். சரியான ஃபார்மட், ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த மொழிபெயர் பண்றவங்க அதிகாரங்களா பிரிச்சது, வசனங்களா பிரிச்சது, கம்மா இதெல்லாம் போட்டது எப்ப எப்பங்க, எந்த காலத்துல போட்டாங்க, ஞாபகம் இருக்கு அந்த ஹவு டு ஸ்டடி த பைபிள் ஒருங்களா, வேதாகமத்தை படிப்பது எப்படி, அதுல ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அதிகாரங்களா பகுக்கப்பட்டுச்சு எந்த வருஷத்துல, நீங்க அதே போல வசனங்களாக பகுக்கப்பட்டு கிபி 13 நூற்றாண்டு 14 நூற்றாண்டு அந்த நாட்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால. சோ அப்படிதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வசனங்களை அதிகாரங்களாக பிரிக்கும் போது தப்பாயிட்டாங்க. என்னன்னா 53 அதிகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் 52 அதிகாரம் வசனம் 13 ஆரம்பிக்கணும்,
போயிட்டு 53:12 வரைக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த நேர்த்தியான விஷயம். ஆனா நீங்க 52:1 வரைக்கும் வாட்ச் பாத்தீங்கன்னா அங்க தேவன் எதை பத்தி பேசியிருப்பாருன்னா, இஸ்ரேல் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு போய் அடிமையா போயிட்டு அந்த ராஜ்யத்திலிருந்து அவங்க விடுதலை பெற்று வருவாங்க. இந்த விஷயத்த தீக தரிசனமா 52:1 அங்க அப்ப சொன்ன போல அங்க கொடுத்திருக்கார். வேணா சில வசனங்கள் வேணா வாட்ச் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஏசி 53:1 நீங்க வசனம் 11-12 வாசிங்க. 52:11-12 இந்த விஷயம் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இதுவரைக்கும் பாபிலோன்ல இருந்து அவங்க விடுதலை பெறக்கூடிய விஷயங்களை அங்க பேசிட்டு, யாரு இஸ்ரேல் ஜனம். ஆனா இது தீர்க்க தரிசனம், இது இஸ்ரேல் ஜனம்க்கு மாத்திரம் பொருந்தது மாத்திரம் அல்லாமல் யாருக்கு கூட பொருந்ததுங்க, கிறிஸ்துவ ஜனங்கள். சோ பாபிலோன் ஆகிய இன்னைக்கு பேர் கிறிஸ்துவ மண்டலத்துல என்ன பண்ணுங்க, புறப்பட்டு ஆவிக்குரிய அடையாள அர்த்தங்கள். இந்த இடத்துல 52:1 வரைக்கும் பாபிலோன் பற்றியான விஷயங்கள், பாபிலோன் இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய விடுதலை பற்றியான காரியங்களை அங்க பேசப்படும். ஆனா 52:13 ஆரம்பிச்சுன்னா அங்க டாபிக் வேற மாதிரி. ஏசியா தீர்க்கதரிசி இப்ப வேற புது டாபிக் பேசுறார், வித்தியாசமான டாபிக் பேசுறார். ஆரம்பிங்க வசனம் வாசிங்க, 13 பாருங்க. இப்படிதான் இதுவரைக்கும் பாபிலோன் பத்தி பேசிட்டு வந்தவர் இப்ப சாப்டர் மாறுது பாத்தீங்களா, நமக்கே புரியுது இல்லீங்களா. அப்ப இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். இந்த விஷயம் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஏசி 53:13 ஆரம்பிக்கும் போது அது சரியான அதிகாரம் வாங்குது. இதுதான் விஷயம் அன்பான சகோதர சகோதரி. அது மாத்திரம் இல்ல, இந்த ஏசி 53:13 நம்ம 5 பாகங்களாக பிரிக்கலாம். முதல் பாகம் நீங்க பைபிள் நோட் பண்ணிக்கலாம். முதல் பாகத்துல பாத்தீங்கன்னா வசனங்கள் 1-ல் இருந்து 1 சொல்லும்போது நீங்க 13 நினைச்சுக்கோங்க இல்லீங்களா. சோ 1 சொல்லும்போது நீங்க 13 வச்சுக்கோங்க. சோ வசனம் 13-15 வரை இது முதல் பாகமாக பிரிக்கலாம். இந்த முதல் பாகத்துல என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, மெஷியாவுடைய முழுமையான ஊழியம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய முழுமையான ஊழியம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதுல முதல் அந்த 3 வசனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் முதலாம் அறிக்கை வந்து, 2 அறிக்கை வந்து, ராஜ்யம் ஆரம்பிச்சு, ஒட்டுமொத்த விஷயங்களுமே அந்த 3 வசனங்களை சுருக்கமாக தேவன் சொல்லியிருக்கார். இது முதல் பாகம். 2 பாகம் பாத்தீங்கன்னா வசனங்கள் 1-ல் இருந்து 53:1 அங்க இருக்கிறபடி 1-ல் இருந்து வசனங்கள் 6 வரைக்கும். சோ 6 வரைக்கும் இது 2 பாகமாக பிரிக்கிறோம். இது 2 பாகம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் அடங்கியிருக்கு பார்க்கும்பொழுது, இந்த 2 பாகத்துல முதல் 6 வசனங்கள் யாருடைய பார்வையிலிருந்து எழுதப்பட்டிருக்குன்னா, சீசர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் இருந்தாங்க. இருக்கும் போது அவளுக்கு பரிசுத்தாவின் ஞானம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு, அற்புதம் பண்றாரு, எல்லாத்தையும் பாக்குறாங்க யாரு, சீசர்கள். அதே சமயத்துல பக்கத்துல பரிசேயர் சவுசேயர் குற்றம் சுமத்திலே இருக்காங்க. குற்றம் சுமத்துறாங்க இவங்க, ஆனா இயேசு பிரசங்கம் பண்றார், அற்புதம் பண்றார். இதை ரெண்டு இந்த ரெண்டு விஷயங்கள் யாரு கவனிச்சிட்டு இருக்காங்கன்னா, சீசர்கள் பாக்குறாங்க. பார்த்து அவங்க பார்வையிலிருந்து எழுதுனா எப்படி இருக்குமோ அத விஷயம் தான் 1-ல் இருந்து 6 வசனங்கள். சோ முதல் அந்த 6 வசனங்கள் 2 பாகம் சீசர்களுடைய அந்த 3 வருஷத்துல சீசர்கள் தங்களுடைய பார்வையிலிருந்து பேசப்பட்ட வார்த்தை. அடுத்து 3 பாகம் நாம் பிரிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, 3 பாகம் எங்கிருந்து ஆரம்பிக்கும்னா வசனம் 7-ல் இருந்து ஆரம்பிச்சு வசனங்கள் 9 வரை. இந்த 7, 8, 9 3 வசனங்கள்ல என்ன ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னா, 3 வருஷத்துக்கு அப்புறம் சீசர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நிறைய விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளும் போது அப்பதான் யோசிக்கிறாங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பேசினார், ஏன் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு எப்பதான் புரிஞ்சிருப்பாங்க. அவங்க பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க புரிஞ்சிருப்பாங்க, ஓ அது இப்படிதான் இந்த ஒரு காரணம் இயேசு சொன்னாரா அப்படி சொல்லிட்டு அப்ப சொன்னாங்க. பேதுரு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க, ஏன் நான் தப்பா சொல்லிட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன், அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்னும்
நேரடக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப தப்பாயிட்டு சொல்லி அன்னைக்கு பேரும் அங்க உணர்ந்திருப்பான். சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் சீசரிகள் ஒரு மெச்சூரிட்டாங்க, ஒரு வளர்ச்சிக்குள்ளாக வந்துட்டாங்க. வளர்ச்சிக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் கத்துடைய வார்த்தைகள் பாக்குறாங்க, கத்துடைய வாழ்க்கையை பாக்குறாங்க. பார்த்து அவங்க எழுதுனா எப்படி இருக்கும் அதான் பாத்தீங்கன்னா இந்த 7-9 வசனங்கள். சோ 2 பாகம் 3 வருஷத்துல இருந்த சீசருடைய மனம், ஆனா 3 பாகம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி அடைந்த சீசர்களுடைய வார்த்தைகளாக அங்க நம்ம பார்க்கணும். அந்த ஒரு பார்வையில அங்க நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 பாகமாக வசனங்கள் 10 வசனம் 11 வரை உள்ள வசனம் 10 மற்றும் 11. இது நம்ம 4 பாகமா பிரிக்கலாம். இந்த 4 பாகத்துல என்ன ஒரு விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, இது ஒரு அவ்வளக்க மிக முக்கியமான இயேசு பற்றியான ஒரு தேக தரிசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது வருகை நாட்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக 5 பாகத்துல ஒரே ஒரு வசனம், அது பாத்தீங்கன்னா 12 வசனம், ரொம்ப விசேஷமான வசனம் பாத்தீங்கன்னா 53 அதிகாரம் 1 ஆரம்பிச்சு 11 வரைக்கும் இயேசு பத்தியே பேசிட்டு வந்தவரு வசனம் 12 வசனம் வரும்போது மாத்திரம் ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசமான காரியத்தை தீர்க்கதரிசி அங்க வைக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இயேசுக்கு பாடுகள் பேசுறாரு, நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரும்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அங்க ஒரு தேவனுடைய திட்டத்தை அங்க வைக்கிறார். அது என்ன சொல்லிட்டு நம்ம வருகிற நாட்கள அங்க பார்க்க போயிருமா சகோதர சகோதரர், இதுதான் பாத்தீங்கன்னா 53 அதிகாரம் எப்படி நம்ம பிரிக்கணும், அந்த அதிகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, எங்க முடியுது, எத்தனை பாகங்களாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகமான விஷயம். சோ வருகிற நாட்கள் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த காரியங்களை நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அன்பான சகோதர சகோதரர். அது மாத்திரமல்ல, உங்க கையில ஒரு சார்ட் கொடுக்க போட்டு இல்லைங்களா, சார்ட் நீங்க எடுத்துக்கோங்க. சோ நீங்க சார்ட்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா. சோ நான் ஏன் அல்லேலூயா வார்த்தையில் இருக்கேன்னா அர்த்தம் என்ன, அல்லேலூயா என்ன அர்த்தம், எஸ் இல்லையா, பிரேஸ் டு தி லார்ட். இங்கிலீஷ்ல சரியான வார்த்தை பிரேஸ் டு தி லார்ட், கர்த்தருக்கு சோத்திரம். அந்த ஏன்னா தமிழ்ல பிரைஸ் வார்த்தை சோத்திரம் வார்த்தை எந்த ஜென்மும் யூஸ் பண்றது இல்ல, பைபிள் தான் என்ன பண்ணும் அதிகமா யூஸ் பண்ணிட்டு சோத்திரம் இல்லைங்களா. சோ என்னன்னா தேவனுக்கு மகிமை கனம் செலுத்தக்கூடிய வார்த்தை. சோ பிரைஸ் அதான் குறிக்குது அல்லே லுயா. சோ அல்லே அப்படின்னு என்னத்தம்னா பிரைஸ், யா அப்படின்னா யாவே தேவன். சோ யாவே தேவனுக்கு என்னங்க மகிமை அங்க உண்டு அர்த்தம் அதான் பிரைஸ் டு தி அந்த வார்த்தையை நாம நாங்க பயன்படுத்துறோம். சோ நம்ம பார்க்கும்போது இந்த ஏசியா புஸ்தகத்துல அன்பான சகோதர சகோதரர்களே நம்ம வரி நாங்களும் பார்க்க போறோம், ஒவ்வொரு வசனங்களுக்கும் அர்த்தங்கள் பார்க்க போறோம். ஆனா அது மாத்திரம் இல்லாமல் நாம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஒரு ஏசியா ஒரு இந்த ஒரு பாடத்தை ஒரு 5 சப்ஜெக்டா பிரிச்சிருக்கோம். சோ அந்த 5 விதமான சப்ஜெக்டா பிரிச்சிருக்கோம். அந்த 5 சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்முடைய மூத்த பிரதர் ரசல் பிரதர் எழுதின நிறைய விஷயங்கள், அவர் விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதோடு கூட நம்முடைய மற்ற சவர்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க, சில விஷயங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு 2 சேர்த்து வச்சு உங்களுக்கு மத்தியில இந்த 5 விதமான தலைப்பின் கீழாக உங்களுக்கு மத்தியில பேச போகிறோம். சோ நீங்க தலைப்பு பாத்தீங்கன்னா நம்ம 5 விதமான தலைப்பு என்னன்னா, முதல் தலைப்பு ஜெகோவாஸ் சஃபரிங் சர்வன், எகோவாவின் பாடுள்ள ஊழியக்கார், தேவனுடைய பாடுள்ள ஊழியக்கார். இது முதலாம் தலைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடக்கூடிய தலைப்பு. இதற்கு ஆதார வசனம் பாத்தீங்கன்னா 52 அதிகாரம் வசனம் 13-15 வரை. இரண்டாவது பாடக்கூடிய தலைப்பு தி அன்ரெகனைஸ்ட் ஒன், இது தமிழ்ல சொல்லணும்னா அவமதிக்கப்பட்டவர், அது சரியான வார்த்தையை நம்ம அங்க எடுத்திருக்கோம். இந்த வார்த்தைக்கு ஏற்ற தலைப்பு நம்ம சர்ஜரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். அதுக்கு ஆதார வசனம் 53 அதிகாரம் வசனம் 1-3 வரை. அதுக்கப்புறம் 3 தலைப்பு த பியர் ஆஃப் பியரர் ஆஃப் கிரீக், தமிழ்ல சொல்லும்போது துக்கங்களை சுமந்தவர், துக்கங்களை சுமந்தவர் அல்லது பாரங்களை சுமந்தவர். எப்படி நாம சொல்றோம், இதுக்கு தலை ஆதார வசனம் 53 அதிகாரம் வசனம் 4-6 வரை. அதுக்கப்புறம் 4 பாடத்துடைய தலைப்பு தி ரெடிமர், தமிழ்ல மீட்பர், ஆதார வசனம் வசனம் 7-9 வரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு எக்ஸால்டட் ஒன், சோ உயர்த்தப்பட்டவர் அல்லது மேன்மைப்படுத்தப்பட்டவர் சொல்லலாம். அதுக்கு ஆதார வசனம் வசனம் 10-12 வரை. சாகினால வருகிற நாட்டுல இந்த 5 விதமான தலைப்பின் கீழாக நாம இந்த ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். அதோடு கூட நம்ம ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம விளக்கங்களாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை வருகிற நாட்டில் அங்க பார்க்கலாம் என்பது சகோதர சகோதரிகள். சோ நம்ம ஆரம்பிக்கலாம் இன்றைய நாள் கூடிய பாடத்துடைய தலைப்பு இல்லைங்களா. சோ பாட் தலைப்பு நான் தேவனுடைய பாடுள்ள ஊழியக்காரன். தலை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தியானிக்க போறோம் சொல்லி ஓரளவுக்கு சில ஐடியா கிடைச்சிருக்கும். இதை பத்தி கத்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய பாடல் ஊழியக்காரன் யாருன்னா கத்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ அவருடைய பாடுகள் பத்தி நான் பார்க்க போகிறோம். ஆனா மற்ற கிளாஸ்ல நம்ம வெறும் பாடுகள் மாத்திரம் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு வெறும் பாடுகள் மாத்திரம் பார்க்க போறதுல ஒரு மிக முக்கியமான ரெண்டு விதமான காரியங்கள் நம்ம தியானிச்சு பார்க்க போறோம். சோ ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட் தான். சோ நான் சீக்கிரத்துல என்ன பண்ணலாம் சப்ஜெக்டை நாங்க முடிச்சோம். சோ பாருங்க மன சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த பாடத்துக்குடி பாடத்துக்கான ஆதார வசனங்களை வாசிக்கலாம். ஏசியா 52 அதிகாரத்துல வசனம் 13-15 வரை. இந்த முதல் 3 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பிதாவாகிய தேவனுடைய பாடுள்ள ஊழியக்கார். சோ இப்ப என்ன பண்ண, முதலாவது இந்த வசனுடைய அர்த்தங்களை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஆரம்பிக்கலாம் முதல் வசனம், இதோ என் தாசன் என் ஞானமாய் நடப்பான். இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பு தவறா போயிட்டான். சோ எப்படி மொழிபெயர்ப்பு வந்திருக்க வேண்டும் என்றால், இதோ என் தாசன் அவர் புரிந்து கொள்வார் அல்லது புரிந்து கொள்ளுவதை மணிக்கணும், புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்வார். சோ ஞானத்தை பெற்றுக் கொள்வார் வந்திருக்கலாம் அல்லது புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்வார். யாரு? என் தாசன். சோ பிதாவாகிய தேவனுடைய தாசனாக இயேசு கிறிஸ்து. சோ தாசன் சொல்லும் போது யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ தாசன் வாக்கிய அர்த்தம் என்ன? தாசன் என்ன அர்த்தம்? ரொம்ப அருமையான பாஷை தாசன் சொல்லிட்டாங்க. ஆனா அது உண்மையா அர்த்தம் என்ன? வேலைக்காரன் இல்லைங்களா, அதான் விஷயம். வேலைக்காரன் சர்வன்ட் இல்லைங்க, அதான் விஷயம். நம்முடைய பாஷை சொல்லணும்னா ஊழியக்காரன். சோ கத்திரோ பிதாவாகிய தேவனுடைய தாசன் இயேசு கிறிஸ்து அவர் இன்னத்தை பெற்றுக் கொள்வார்னா புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்வார். என்ன புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்வார்? அன்பான சகோதர சகோதரே, இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதலாம் வரையில வந்தார், மனுஷனா வந்தார். ஆனா மனுஷனா வந்து மனுஷன் போலவே வாழ்ந்து, மனுஷன் ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலைமைக்கு அந்த அழியாமைக்கு உயர்த்தப்பட்டார். சிப்பாரு இயேசு கிறிஸ்துக்கு மாம்சத்தில் இருக்கும் போதும் ஆவியில இருக்கும் போதும் ரெண்டுக்கும் பற்றிதான அறிவு அங்க இருக்க கண்டிப்பா இருக்குமா இருக்காது, ரெண்டுமே இருக்கு. மாம்சத்துல இருந்தா எப்படி இருக்கும், என்ன அனுபவங்கள் வரும், அதை பற்றி அறிவை பெற்றுக்கொண்டால், அதே சமயத்து ஆவிக்குரிய நிலைமைக்கு போகும் போது அழியாமைக்கு போகும் போது அங்க கூட நிறைய ஞானங்களை என்ன பண்றா இயேசு கிறிஸ்து அங்க பெற்றுக்கணும். சோ புரிஞ்சுக்கொண்டா இதுக்கும் அதுக்கும் என்ன விஷயம், நிறைய புரிஞ்சுக்கொள்ற விஷயங்கள். சோ மனுஷங்க எப்படி இருக்காங்க, மனுஷனுடைய பேச்சு எப்படி இருக்கு, மனுஷனுடைய குணம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா அவர் 3 விஷயங்கள புரிந்து கொண்டார். இதுதான் அந்த அர்த்தம் அங்க வந்திருக்க வேண்டும். சோ பாக்கலாம், மீண்டும் வாசிங்க இந்த
வசனத்தை.
புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்வார். அப்புறம் நெக்ஸ்ட் அவர் உயர்த்தப்பட்டு, ரொம்ப அருமையான மொழிபெயர் பண்ணிருக்காங்க. ஆனா இங்கிலீஷ்ல அவ்வளவுக்கா சரியா வரல. சோ எப்படி வார்த்தை உயர்த்தப்பட்டு அதன் மூலமாக மேன்மை ஆக்கப்படுவார் அப்படி வந்திருக்கணும். என்ன பாத்தீங்கன்னா உயர்த்தப்பட்டு சேசுக்கிறது 3 வருஷத்துல அவர் என்ன பண்ணுமாமா, பூமிக்கு வந்து உயர்த்தப்படணும், அதன் மூலமா என்ன பண்ண என்ன பண்ணுமாமா மேன்மையாக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டாரா, அவர் இந்த பூமிக்கு வந்து உயர்த்தப்பட்டாரா? உயர்த்தப்பட்டார். எங்க உயர்த்தப்பட்டாருங்க? சிலுவையில உயர்த்தப்பட்டார் இல்லைங்களா, இதான் விஷயம். சிலுவையில உயர்த்தப்படணும், உயர்த்தப்பட்டு மறிக்கணும். அப்படி மறிக்கும் போது அவர் எங்க மேன்மையாக்கப்படுவார்னா திவ்ய சுபாவத்துக்கு அந்த மேன்மையா உயிர்த்ததும் போது இயேசு கிறிஸ்து உன்னதமான மகிமையான நிலைமைக்கு அந்த மேன்மையாக்கப்படுவார். இந்த இந்த அர்த்தம் தான் அங்க சரியான மொழிபெயர்ப்பாக அங்க வந்திருக்க வேண்டும். சார் உயர்த்தப்பட்டு அதோடு கூட மேன்மையாக்கப்படுவார். இதா அந்த வசந்தி அர்த்தம். இப்ப கண்டிப்பா பண்ணுங்க சிஸ்டர்.
பாடுகள்
பார்க்கும் போது இதை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்காம, பாக்குறவங்களுக்கு
பிரம்பி போயிட்டாங்க. என்ன காரணம், என்ன காரணம்னா அவர் முகம் என்னாயிருச்சாம, இப்போ முகம் சுத்தமா வேறுபட்டுச்சு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து அழகுள்ளவர் இல்லைங்களா, அழகுள்ளவர். வசனம் படிக்கும்போது நம்ம கற்பனை என்னதான் தோணும்னா, அப்போ சிலுவையில் இயேசு கிறிஸ்து முகம் எப்படி இருந்திருக்கும், வெகாரமா அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு அர்த்தம் அங்க வருது. ஆனா அப்படி அர்த்தம் வந்திருக்க வேண்டாம், சரியான அர்த்தம் எப்படி வந்திருக்க வேண்டும் என்றால், அதை நான் ஆங்கிலத்தை வாசிட்டு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றோம். பாருங்க, ஹிஸ் விசாஜ், அவருடைய முகம் பாத்தீங்கன்னா, சோ சேஞ்சு, மாறுபட்ட மாறுபட்டதாக இருந்துச்சு. சோ சேஞ்ச் ஆயிருந்துச்சு, எதுல இருந்து, ஃப்ரம் தட் ஆஃப் மேன், மனுஷரிலிருந்து அவருடைய முகம் வேறுபட்டதாக இருந்தது. இப்படிதான் வந்திருக்கு. ஆனா மொழிப்பு என்ன பண்றாங்க, வாசிங் பார்க்கலாம், மொழிபெயர்ப்பு. பார்க்கிலும் வந்துச்சு, சோ பார்க்கிலும் வாத்தி வந்துடக் கூடாது. எப்படி வந்திருக்கும்னா, சேஞ்ச் வந்துருக்கு. இவங்கள மனுஷனில் இருந்து வேறுபட்டதாக இருந்துச்சு. மனுஷரை பார்க்கலும் கிடையாது, மனுஷனில் இருந்து வேறுபட்டதாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இங்க என்ன அர்த்தம் பேசுறாருன்னா, இப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்த அந்த பாடுகள் அடி, ஒவ்வொரு அடியுமே சாதாரண மனுஷனுக்கு வந்துருந்துச்சுன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், கர்த்தர் இயேசுக்கு நிலைமை எப்படி இருக்கும் பார்க்கும் போது, அதே பாடுகள் மனுஷனுக்கு வரும்போது அவன் நிலைமை காட்டிலும் இயேசு கிறிஸ்துக்கு வந்த நிலைமை வேறுபட்டதாக இருந்துச்சு. இவனுக்கு வந்த நிலைமை காட்டிலும் இயேசு கிறிஸ்துக்கு வந்த நிலைமை வேறுபட்டதா இருந்துச்சு. சேம் விஷயம் தான், இயேசு கிறிஸ்துக்கு வந்த பாடுகள் மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அவனுக்கு ஏற்படிய நிலைமை, இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படும் நிலைமை வித்தியாசமாக அங்க இதுதான் அந்த விஷயம் நாங்க கண்டுபிடிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய முகம் வேறுபட்டதாக இருந்துச்சு. என்ன விஷயம்னா, யாரு இருந்தா, மனுஷங்கள் அங்க இருந்து விஷயம் கண்டுபிடிக்கும். இப்ப கண்டிப்பா சிஸ்டர், சரி பாருங்க, அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். எப்படியே, எப்படியே அப்படின்னா, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில ரத்தம் சிந்தி, சிலுவை மரத்துல ரத்தம் சிந்தி அவர் ஜீவன் கொடுக்கறதுனால எல்லா ஜனங்களுக்கு என்ன வரப்போதாமா, ஒரு ஆசீர்வாதம் வரப்போ. அதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அருமையான ஒரு சங்கீதக்காரன் ரொம்ப அருமையா பேசியிருப்பார். நீங்க வசனம் படிச்சிருப்பீங்க, சங்கீதம் 22 சங்கீதத்துல நீங்க மேல வாச்சு பாருங்க. 6 வசனம் ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சங்கீதம் 22 சங்கீதத்துல 6 வசனம். இது தாவீது பேசுற வசனம் தான், யாரு தீர்க்க தரிசனத்தில் படி பார்க்கும்போது யார் குறிக்குதுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு சொல்றாரு, நானும் ஒரு, அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு புழு சொல்றாரு. பாத்தீங்கன்னா இந்த புழு வர வார்த்தையை கேட்ட எபிரேய வார்த்தையை பார்க்கும் போது, அது என்ன புழு பத்தி அங்க பேசிட்டு இருக்காருன்னா, சாதாரண புழு பத்தி அங்க பேசல, மாறாக அந்த புழுடைய பேர் பாத்தீங்கன்னா டோலா. சோ நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, டோலான்ற புழு, அது பேர் டோலா. இப்ப இயேசு சொல்றாரு, நான் டோலா புழு சொல்றாரு. ஏன் டோலா புழு சொல்றாருன்னா, அதுக்கு அர்த்தம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, டோலா புழுல பெண் புழு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் அங்க செய்யும். என்ன பண்ணுமாமா, அது அந்த டோலா பெண் புழு என்ன பண்ணும், ஒரு மரத்துக்கு போய் ஒரு மரத்துடைய ஒரு குறிப்பிட்ட பாகத்துல போய் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுமாமா, ஒரு டைம் ஒட்டிக்கிச்சுன்னா சாகர வரைக்கும் அது வரைய வராது, அது வரைக்கும் கடைசி வரைக்கும் சித்தால் அங்கேயே ஒட்டிக்கும். இதான் பாத்தீங்கன்னா டோலாவுடைய பெண் புழுடைய தன்மை. அப்படி ஒட்டிக்கும் போது, அந்த மரத்துக்கு ஒட்டிக்கும் போது தன் வயிற்று கடியில பாத்தீங்கன்னா நிறைய முட்டைகள் விடும். சோ குட்டி குட்டி முட்டைகளா அங்க விட்டு அப்படியே இருந்திருக்கும், கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஒரு பாதுகாப்போட அந்த புழு மரத்துக்கிட்ட ஒட்டிட்டு அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி முட்டையில இருந்து லார்வாக்கள் வெளிப்பட்டு, சோ ஒவ்வொரு புழுவுமே வெளியே போயிடும். இந்த அம்மா புழு மாத்திரம் அந்த மரத்துல கடைசி வரைக்கும் இருந்துட்டு கடைசி சாகும் போது அது என்ன பண்ணும்னா, சாகும் போது அவருடைய சரீரம் பாத்தீங்கன்னா உடஞ்சிடும். ரெண்டா உடையும் போது பாடியில இருந்து ஒரு சின்ன ஒரு திரவம் வெளிப்படும். அந்த திரவம் பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கும், பக்க சிவப்பு கலர் இருக்கும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கிரிம்சன் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த ஒயிட் வாஷ் பண்ணவங்க கேட்டுப்பாரு, அவங்க தெரியும் கிரிம்சன் சொல்லுவாங்க. அருமையான சிவப்பு கலர், ரத்த கலர்ல இருக்கும் அந்த கலர். அது சாகும் போது பாடி ரெண்டா உடஞ்சு அது வெளிப்பட்டு அந்த ஒவ்வொரு அந்த திரவம் பாத்தீங்கன்னா, அந்த புழு எந்த மரத்துல ஒட்டி இருக்கோ சுத்தி அந்த பகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிவப்பாயிடும். அந்த மரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அந்த பகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுத்தமா சிவப்பாயிடும். இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த டோலாவுடைய பெண் புழுடைய தன்மை. இதான் ஏசு சொன்னாரு, நான் யாரு? தோலாப்பூ. ஏன்னா எப்படி இந்த புழு செய்தோ அதே போல, எப்படி அந்த குட்டி குட்டி லார்வாக்களாக தன்னுடைய ஜீவனை மரத்து மேல வச்சு அதன் மூலமா தன்னுடைய அந்த திரவத்தை ஒட்டுமொத்த அந்த மரத்து மேலேயுமே அங்க தெளிக்குதோ, அதே போல நான் தோலாப்புலோ நான் கூட என்ன பண்ணேன், எங்க தொங்கினேன், மரத்து மேல தொங்கின. யாருக்காக? எல்லா உலகத்தின் ஜனங்களுக்காக. இயேசு கிறிஸ்து எல்லா உலகத்து ஜனங்களுக்குமே அப்பாவாக போறாரு, எங்க ராஜ்யத்துல அவர் அப்பா. ஆனா அப்பா பின்னாடி அவர் என்ன பண்ணாருன்னா, அதாமுடைய எல்லா மனு மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவை மரத்துல தொங்கினார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இயேசு ரத்தம் இந்த சிலுவை முழுக்க பாத்தீங்கன்னா சுத்தமா நனைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சு அந்த ரத்தம் ஃபுல்லா வடிஞ்சு எங்க போச்சுங்க, அந்த கொல்கதா மலைக்கு கீழே போகுது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான மலையாம நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா அப்படியே வடிஞ்சு 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 கீழே போயிட்டு அந்த கொல்கதா மலை கீழே பாத்தீங்கன்னா ஏன் அப்படி குகை அங்க இருக்கும். இந்த குகையில யார் இருப்பாங்கன்னா குசுவைகள் இருப்பாங்க. குசுவைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா மழை தண்ணி, மலை பிளஸ் தண்ணியோட ரத்தம் ரெண்டு மிக்ஸ் ஆயிட்டு வரும்போது அந்த துளி பாத்தீங்கன்னா அந்த குசுவைகள் பட்ட உடனே குசுவைகள் குணமாயிட்டாங்க இல்லைங்களா. என்ன பிற கதை சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வசனத்தில் படிச்சிருக்கீங்களா, நிறைய பேர் அந்த இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது கல்லறைகள் திறவுண்டது இல்லைங்களா. நிறைய பேர் என்ன பண்ண போனாங்க, குசுவைகள்லாம் குணமாகிட்டு அங்க போனாங்க. கல்லறையில இருந்து நிறைய பேர் என்ன பண்ண எந்திரிச்சு போனாங்க வந்திருக்கும். வார்த்தை என்ன அர்த்தம்னா, குசுரோகிகள் அந்த நேரத்துல கொல்கதா மலையில இந்த குகையில இருந்தவங்க அந்த ரத்தம் படிஞ்ச தண்ணி பட்ட உடனே குணமாகிட்டு அவங்க வெளியே வந்தான். சரி, இது அருமையான சப்ஜெக்ட், வருகிற நாட்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா. மிக முக்கியமான விஷயம், சிவே இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை அங்க சிலுவையில அங்க ஒப்பு கொடுத்தார். இப்படி கொடுத்ததுனால எல்லா ஜனங்களுக்குமே ஒரு ஆசீர்வாதம் அங்க தெளிக்கப்பட்டுச்சு. இதை வசனம் வாசிக்கிறோம், வசனம் 15 வாசிச்சுட்டு. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் சொல்லும் போது எல்லா புறஜாதிகளை அங்க குறிக்கிறதாக அங்க இருக்குது. அப்புறம் வாசிங்க, அவர் நியமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். பாருங்க, அவர் நியமித்தம் எல்லா ஜனங்களும் வாயை பொத்திக் கொள்வாங்களாம். ஏன், என்ன காரணம் பாத்தீங்கன்னா, தங்களுக்கு தெரிவிக்கப்படாது இருந்ததை என்ன பண்ணிக்குவாங்களாமா. இதே போல ராஜ்யத்தை ராஜ்யத்தில் வரும் போது அப்ப நிறைய புறஜாதிகளுக்கு இயேசு பத்தி தெரியுமா, ராஜ்யம் பத்தி தெரியுமா, நீதி ராஜ்யம் பத்தி தெரியுமா, ஒன்னும் தெரியாது. ஆனா பூமியின் ராஜாக்கள் என்ன பண்றாங்க, இப்ப என்ன பண்றாங்கன்னா நிறைய சொல்றாங்க, பெரிய பெரிய மீட்டிங் சொல்றாங்க, நாங்க வந்து இந்த பூமி இந்த நாட்டை நல்ல செழிப்பா நாட்டாக்கும் சொல்றாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா ராஜ்யத்தில் வரும்போது உண்மையில செழிப்பு எங்கதான் இருக்கும், செழிப்பு அங்க யாரு ராஜ்யத்துல, கத்ராக்கி இயேசு ராஜ்யத்துல தேசம் முழுக்க செழிப்பா இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணிக்கலாம், வாய பொத்திக்கலாம். ஏன்னா அன்னைக்கு நாங்க சொன்னோம் செய்யல, ஆனா இன்னைக்கு அந்த விஷயம் நடக்குது. எங்க எந்த ராஜ்யம்னா, எங்களோட ராஜ்யம் கிடையாது, யார் ராஜ்யம், இயேசு ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை பத்தி நான் கேள்விப்படல, யாரு எங்களுக்கும் சொல்ல சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, யாரு, பூமி உண்டு ராஜாக்கள், இவங்க இதான் விஷயம் குறிக்குது. மீண்டும் வாசிங்க சிஸ்டர், இந்த கடைசி பகுதி மாத்திரம் தங்களுக்கு தெரிவிக்கப்படாத இருந்ததை அவங்க ராஜ்யத்துல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க. இந்த விஷயம் தான் சகோதர சகோதரிகளே 52 அதிகாரம் 13-15 வரைக்கும் உள்ள அந்த வசனுடைய அர்த்தங்கள். இதை நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போயிட பாடத்துடைய தலைப்பு என்னங்க, தேவனுடைய பாடுள்ள ஊழியக்கார். சரி, என்ன விஷயம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாடுள்ள ஊழியக்கார். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு, பாடுபட்டார். உட்காந்துருக்கும் போது 6 மணிக்கு எல்லாம் கூடி உட்காந்துருப்போம், உட்காந்து அந்த அந்த வேலையை வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம், உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், என்ன பண்ணிட்டு இருப்போம், பைபிளை திறந்து வச்சுட்டு இல்லைங்களா, இந்த மத்திய சுவிசேஷம் சுவிசேஷம் எடுத்து வச்சு 26 அதிகாரம் எடுத்து வச்சு என்ன பண்ணிட்டு இருப்போம், படிச்சுட்டு இருப்போம். ஏசு கிறிஸ்துப்பட்ட பாடுகள் பத்தி படிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா, ஒவ்வொன்னா படிச்சுட்டு இருப்போம். படிச்சுட்டு தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த வேலையை வரும்போது அந்த அப்பம் பாத்திரத்தை நம்ம அனுசரிப்போம் இல்லைங்களா. ஆனா இனிமே நம்ம என்ன பண்ணலாமா, இனி இந்த வருஷத்துல ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் மேல போய் நம்ம பண்ணணும், தியானிக்க வேணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு பாடுபட்டார், ஏன் பாடுபட்டார், இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன் பாடுபட்டார், அந்த பாடை நான் எதுக்கு தியானிக்க வேணும். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், என்ன காரணத்தினால பாடுபட்டார், என்ன காரணத்தின் நிமித்தமாக அவருக்கு பாடு வந்துச்சு, அதனால நான் ஏன் அந்த பாடை நான் தியானிக்கிறேன், ஏன் நான் ஏன் அந்த பாடை தியானிக்கிறேன். இதுதான் மிக முக்கியமான விஷயம். ரெண்டு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பாடத்துல பார்க்க போறோம். முதல் விஷயம், நாம் ஏன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க வேண்டும்.
அவர் பாடுபட்டார் யாருக்காக? எனக்காக. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு தியானிக்கலாம் அவ்வளவுதான். ஆனா இன்னும் விஷயம் பாத்தீங்கன்னா, பதிலுக்கு என்ன பண்ணுவா? பதிலுக்கு நாம கூட என்ன பண்ணுவா? அவருடைய பாடுகள் என்ன பண்ணுவாமா? நாம எதுக்கு பாடுகளை பங்கு பெறணும்? அவர் பாடுபட்டா நமக்காக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கு, நம்ம கூட இருக்கு. ஓகே, நாம எதுக்கு அவருடைய பாடுகள்ல பங்கு பெறணும்? எதுக்கு நம்ம பங்கு பெறணும்? இந்த இதுக்கான விளக்கத்தை இது முதல் விஷயம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா, எதுக்கு இது பாடுபட்டா? என்ன காரணால பாடுபட்டா? ஏன்னா நாம் கூட என்ன பண்ணுமாமா, அவருடைய பாடுகள் என்ன பண்ணுங்க, பங்கு பெறணும். அப்ப அவருக்கு என்ன பாடுகள் வந்துச்சோ அதே போல் நம்ம கூட பாடுகள் வரும். நமக்கு என்ன பாடுகள் வருதோ அதே பாடுகள் யாரு கூட வந்துட்டு இருக்கு? இப்போ எல்லா உலகத்தின் ஜனங்களுக்கும் வந்துட்டு. ஏன்னா பாருங்க, நம்ம இயேசுடைய பாடுகள்ல பங்கு பெறதுனால நமக்கு ஒரு விசேஷமான வித்தியாசமான பாடுகள் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு நேடிய சொன்ன யாருக்கு வருதுங்க? நமக்கு வருது. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கஷ்டப்படாம நாம கூட என்ன பண்ணும்? கஷ்டப்படும். அவங்க பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க, நாம கூட என்ன பண்றோம்? கஷ்டப்படும். அவங்களும் பாடுபடுறாங்க, நாமளும் பாடுபடுறோம். ஆனா நம்முடைய பாடு கிறிஸ்துவனுடைய பாடா இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் நம்முடைய மரணம் கூட தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்னா விலையேற பெற்றதாக. பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பாடுக்கு எப்படி இருக்காமா? ஏன்னா இவங்களும் உலகத்தின் பாடுபட்டு மறிக்கிறாங்க, சபையும் பாடுபட்டு மறிக்கிறாங்க. என்ன வித்தியாசம்னா, ஒரே விஷயம் பாடுதான் சேம் தான், பாடுலாம் எல்லாம் சேமு. ஆனா என்ன விஷயம்னா, காரணம் தான் வித்தியாசம். அது என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இயேசு பாடுகள் தியானிச்சு பார்த்துட்டு அவர் என்ன காரணத்தினால பாடுபட்டார் புரிஞ்சுக்கிட்டு நான் கூட அதே காரணத்தோட அங்க பாடுபட வேண்டியது அங்க அவசியமா இருக்கு. அப்படி இருக்கும் போதுதான் நம்முடைய பாடுகள் கர்த்தர் இயேசுடைய பாடுகள் அங்க ஒண்ணுக்கு ஒண்ணு அங்க மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகும் போதுதான் அப்ப சொன்னாங்க பவுல் சொல்றாரு இல்லைங்களா, பாடுகளின் என்னவாமா, இந்த வார்த்தை கவனிச்சுக்கோங்க, பாடுகளின் ஐக்கியம் சொல்றாரு இல்லைங்களா, பாடுகளின் ஐக்கியம், கிறிஸ்து இயேசுடைய பாடுகளுடைய ஐக்கியம். அவர் பாடுபட்டார் என்ன காரணம், நான் பாடுபடணும் என்ன அதே காரணம் கூட நம்முடைய பாடுகள்ல அங்க இருக்க வேண்டும். மற்றபடி பாடுபட்டு அந்த காரணம் இல்லை வச்சுக்கோங்களேன், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் சாகினால. இனி வரைக்கும் நாட்கள் ஒரு மிக முக்கியமான விஷயம், ரெண்டே ரெண்டு கான்செப்ட். மிக ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாடுபடுறோம், நமக்காக பாடுபட்டா நாம் கூட பாடுபடுறோம். ஏன் பாடுபடணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் என்ன காரணத்தினால பாடுபட்டார் அதே காரணம் நம்முடைய பாடுகள்ல அங்க இருக்கா. இந்த ரெண்டு விஷயங்கள் மாத்திரமே ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன் இல்லைங்க. மிக முக்கியமான விஷயம் அன்பான சகோதர சகோதரியே, முதல் விஷயம் நம்ம பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டால் நாம் ஏன் அவருக்காக பாடுபட வேண்டும், என்ன காரணம்? இதுக்கான காரணத்தை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளும் நம்ம கண்டுபிடிக்கும். ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீசர்ல வரும்போது சொன்னார், என்னன்னா ரெண்டு பேர் தான் என்ன சொன்னாங்கன்னா, யோவான் யாக்கோபு இருந்தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே நீங்க என்ன பண்ண, ராஜ்ல வரும் என்ன பண்ணுங்க, ரைட் ஹேண்டும் லெப்ட் ஹேண்ட் என்ன பண்ணுங்க உட்கார வைங்க. ஆனா அதுக்கு ஏசு என்ன சொன்னாரு, அதெல்லாம் இல்ல, தேவன் யார் சித்தமிச்சிருக்காரோ அவங்க தான் அருளப்படும் சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா சொன்னார். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, முடியும் முடியும் சொன்னாங்க. ஆனா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்பாருங்க, நான் குடிக்கும் பாத்திரம் சொல்லும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். 3 வருஷத்துக்கு முன்பாக 40 வருஷம் இல்லைங்களா, 40 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்றார் தன்னை பத்தி. பிதாவாகிய தேவன் என்ன சித்தமிச்சிருக்கார் நல்லா ஸ்டடி பண்றார். ஸ்டடி பண்ணும் போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, நான் நல்லா பாடு பண்ணும் பாடுபட்டு மறிக்கும் புரிஞ்சுட்டார். இதான் சொன்னாரு, நான் குடிக்கும் பாத்திரம், என் பிதா எனக்காக ஏற்படுத்திருக்க பாத்திரம் நான் நிச்சயமா குடிக்கும். அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஒரு கேள்வி கொடுக்குறாரு, நீங்க குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அவங்க சரியா புரிஞ்சுக்கல, முடியும். ஆனா நாட்டு போக 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 இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சு, ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் மாத்திரம் இந்த பாத்திரத்துல குடிக்கிறது மாத்திரம் நிப்பாட்டாம இந்த பாத்திரத்துல மற்றவங்க கூட சில பேர் பண்ணலாம் குடிக்கலாம். சோ இந்த பாத்திரத்துல குடிப்பதற்கு சில பங்காளிகள் கூட இருக்காங்கன்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுட்டார். சில வாசிங்க அது எங்க இருந்து புரிஞ்சுட்டாருன்னா, 53 அதிகாரம் பாருங்க, 53 அதிகாரத்துல 1 வரைக்கும் தன்னை பத்தியே படிச்சுட்டு இருப்பார். ஏசு படிச்சு போற இந்த மாதிரி பாடு பண்ணுமா, இந்த மாதிரி கஷ்டப்பண்ணுமா படிச்சுக்கிட்டு வசனம் பாண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அருமையான விஷயம் புலப்படும். வசனம் வாசிங்க, என்ன வசனம் வாசிங்க, எஸ் பாருங்க, இது வரைக்கும் ஏசுக்கு தன்னை பத்தி படிச்சுட்டு வரார், ஆனா படிச்சுட்டு வரும்போது ஒரு மிக முக்கியமான விஷயம், தேவன் அவர் வெளிப்படுத்துறார் அந்த 40 நாள் அந்த என்னங்க வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும்போது. வசனம் வாசிங்க சிஸ்டர். யார் இந்த கொடுப்பேன் அந்த வார்த்தை யார் சொல்றார்? கொடுப்பேன், கொடுப்பேன் இந்த வார்த்தை யார் பேசுறா? பிதாவாகிய தேவன் பேசுறார். சோ இயேசு கிறிஸ்து படிக்கும் போது நான் அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன போடுவேன் படிச்சுட்டு வரும்போது பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்றார், அநேகரை அவருக்கு எவருக்கு இயேசு படிக்கிறார் அவருக்கு சொல்லும்போது நான் தான் அவர் பிதாவாகிய தேவன் எனக்கு பங்காக யாரை கொடுக்கிறாராமா? அநேகர். யார் இந்த அநேகர்? கண்டிப்பா பண்ணுங்க சொன்ன வாசிங்க, பலவான்களை தம கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள் பாடுபட்டு மறிக்க போறேன், இந்த ஒரு விஷயத்துல யாரோ பங்காளிகள் இருக்காங்களாம், அந்த பங்காளிகள் கூட என்ன பண்ண போறாங்களாமா? நான் குளிக்கிற பாத்திரத்துல அவங்க கூட என்ன பண்ண பானம் பண்ண போறாங்களாம். இந்த விஷயத்த இயேசு கிறிஸ்து 40 நாள்ல ஸ்டடி பண்ணி பார்க்கும் போது தேவனுடைய திட்டம் புரிஞ்சுட்டார். நான் மாத்திரம் பாடுபட்டு மறிக்கிறது மாத்திரம் இல்லாமல் எனக்கு அப்புறம் சில பேர் வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய பாடுகள்ல அவங்க என்ன பண்ண போறாங்க? பங்கு பெற போறாங்க. அந்த பங்காளிகள் மிக முக்கியமான விஷயம். இப்ப புரிஞ்சா நாம் ஏன் கத்திரியே சிக்கத்திரி பாடுகளை தியானிக்கணும், நாம் ஏன் அவருடைய பாடுகள்ல பங்கு பெறணும்னா அது யாருடைய திட்டம்? பிதாவாகிய தேவனுடைய திட்டம், தெய்வீக திட்டம். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மறிச்சார், போதும். ஆனா தேவனுடைய ஏற்பாட்டுல மிகப்பெரிய கிருபை சிலாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அநேகரை பங்காக கொடுக்கிற விஷயம். அது யார்னா சபை சனங்கள். 144,000 பேர் கத்திரேசுக்கு தோடு கூட பாடுகளை பங்கு பெறக்கூடிய மிகப்பெரிய பரிசு சிலாக்கியம் என்பான சொல்வது. இதுதான் பாத்தீங்கன்னா தேவனுடைய மாபெரும் தேவையத்தான். சோ இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரிச்சார். அது மாத்திரமல்ல அவருடைய மரணத்திலையும் அவருடைய பாடுகளையும் பங்கு பெற போறாங்க யாருங்க? ஒரு குறிப்பிட்ட வகுப்பார். அப்பேற்பட்ட வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சு. யார் யாரெல்லாம் விரும்புறோம், நான் கூட பாடுகளை பங்கு பெற விரும்புறேன் அப்படின்னு விரும்பிட்டீங்கன்னா தாராளமா வழி, இன்னைக்கு வரைக்கும் வழி பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருக்கும். யார் யாரும் விரும்புறீங்களோ தாராளமா போய் பங்கு பெறலாம், கத்திரேசு குத்துப்பட்ட பாடுகளை தாங்க கூட தாங்க வாங்கிக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல அவர் எப்படி மறிச்சாரோ அதே போல தாங்க கூட அங்க மறிக்க வேண்டும். ஏனென்றால் இது தேவன் போட்ட அருமையான திட்டம். இது புதிய ஏற்பாட்டுல மாத்திரமே கிடையாது, பழைய ஏற்பாட்டுல கூட தேவன் வச்சிருக்காரு. சோ பழைய ஏற்பாடு கூட பாத்தீங்கன்னா இதே அருமையான தெய்வீக திட்டம். பழைய ஏற்பாடு கூட வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்னா நீங்க படிச்சிருப்பீங்க பாவ நிவாரண நாள். சோ நீங்க எல்லாம் தெரியுங்களா? சீக்கிரம் சில குவஸ்டின் கேட்க போய் நீங்க சொல்லுங்க, பாவ நிவாரண நாள்ல அங்க என்ன பலிகள் செலுத்தப்படும்? அங்க என்ன பலிகள் அங்க செலுத்தப்படுறாங்க? காலை பலி, கத்தருடைய ஆடு பலி. சோ ரெண்டு விதமான பலி, காலை பலி, கத்தருடைய ஆடு. சோ ஃபர்ஸ்ட் பலி இது காலை பலி, கத்தருடைய ரெண்டாவது கத்தருடைய ஆடு பலி. சோ ரெண்டு பலியுமே யார் செலுத்துறா? பிரதான ஆசாரியன் செலுத்துறா. சோ பாருங்க, பிரதான ஆசாரியன் முதலாவது காலை பலி செலுத்துறா. கேள்வி, யாருக்காக பிரதான ஆசாரியன் காலை பலிய செலுத்தினார்? தனக்காகவும் தன் வீட்டாருக்காக. மிக முக்கியமான விஷயம். இதே விஷயம் பொருள் பார்க்கும் போது பிரதான ஆசாரி யாரை குறிக்கிறாரு? கத்தராகிய இயேசு. காலை யாரை குறிக்குது? அது கூட கத்தராகிய இயேசுக்குரிய ஜீவன். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தானே தேவனுக்கு முன்பாக அங்க ஜீவன் ஒப்பு கொடுத்தார். இதான் விஷயம். ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துடைய மரணம் பலி யாருக்காக? அங்க யாருக்காக? தனக்காகவும். சதே விஷயம் இங்க பார்க்கும் போது இயேசுடைய பலி யாருக்காக? யார் தனக்காகவும் தனக்கு வீட்டார். யார் பத்தி அங்க பேசிட்டு இருக்கார் அப்படின்னா அது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரங்கள். அதோடு கூட வீட்டார் சொல்லும் போது அது விசுவாச வீட்டார். எல்லா விசுவாசிகளும் அங்க போய் சரீரங்கள் அது தனக்காகவும் வீட்டா சொல்லும் போது எல்லா விசுவாசிகளுமே குறிக்கக்கூடியதாக தனக்காகவும் யாருடைய பலினா கத்திரியேசுடைய பலி. ஆனா இயேசுடைய பலி கிரையாம் யாருக்கு மாத்திரம் போதும்? சபைக்கும் விசுவாசிகளுக்கு போதும். இன்னும் யாருக்கு போல? இன்னும் உலகத்தின் ஜனம் போல. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா காலை பலி மாத்திரம் தேவன் ஏற்பாடு பண்ணல, கூட என்ன பண்ணிட்டாருங்க? கத்துடைய ஆடு கூட அங்க பலிட்டாங்க. கத்துடைய ஆடு பலிட்டா தான் யாருக்கு ஆசீர்வாதம் போகும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு பாவ நிவர்த்தி செய்யப்படும். சோ காலை பலி தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், கத்துடைய ஆடு யாருக்காக? இஸ்ரேல். அதே போலதான் பிதாவுடைய தேவனுடைய மிகப்பெரிய ஏற்பாடு என்னன்னா இயேசுடைய பலி கரையம் ஆசீர்வாதம் யார் மூலமா போக வேண்டும் என்றால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சரீர அங்கங்கள் அவங்க மூலமா தான் யார் போகும்னா உலகத்தின் ஜனங்களுக்கு நாங்க அதான் பாருங்க. இது காலை பலி சாட்ல பாக்குறோம், முதலாம் காலை பலி முடிஞ்சு போச்சு, ஆனா ஆசீர்வாதம் போயிருக்கலாம், ஜனங்களுக்கு போயிருக்கலாம், ஆனா தேவன் என்ன ஏற்பாடு பண்ணிட்டார்னா இல்ல யாரு மூலமா போகணும், சபை சரங்கள் மூலமாக இந்த நாட்கள் மூலமாக போய் கடந்த எங்க போகுமா, ராஜ்யத்துல அங்க போகும், ராஜ்யத்துக்கு எல்லா ஜனங்களுக்குமே ஆசீர்வாதம் சபை மூலமாக தான் அங்க போகும். மிகப்பெரிய வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் ஈடுபலி கிரயம் நமது மூலமாக அங்க போகும். நமது மூலமா போகணும்னா நாம் என்ன பண்ணி முடிச்சிருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவ எப்படி அந்த பாத்திரத்துல பங்கு பெற்றாரோ நாம் அப்புறம் என்ன பண்ணும், அந்த பாத்திரத்துல பங்கு பெற்று முழுமையான பண்ணிருக்கோம், அந்த பாத்திரத்தைய குடிச்சு தீர்த்துக்கும். வசனம் நீங்க வாசி பாத்தீங்கன்னா 26 எடுத்துக்கோங்க, வசனம் அங்க மொழிபெயர்ப்பு சரியா பண்ணல, மத்த 26 அதிகாரம் எடுத்துக்கோங்க, அது 26 வசனம் வாசிங்க. சரி, நெக்ஸ்ட் அவர்களுக்கு கொடுத்து வார்த்தை எப்படி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் எல்லோரும் வந்து இதுல இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க குடிச்சிருங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க குடிச்சிருங்க, ஏன்னா மிச்சம் வைக்காதீங்க, ஏன்னா மிச்சம் ஏன் வைக்காதீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு சுவிசேஷம் மாத்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு ராஜ்யத்துல இருக்க சாகினால நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க குடிச்சு முடிச்சிருங்க. என்ன சொல்றாருன்னா சபையுடைய இயேசு கிறிஸ்து மூலமா வருகிற ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி சபை ஜனங்கள் இந்த பாத்திரத்துல முழுமையாக பாடுபட்டு குடித்திருக்க வேண்டியது அவசியமா. சோ இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் சபையுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்து பாடுகள் மாத்திரம் பூர்ணமான மாத்திரம் பத்தாது, யாரு பாடுகள் கூட பூர்ணமாக வேண்டும், சபை கூட தங்கள் பாடுகளை ஓடி முடிக்க வேண்டும். இயேசு என்ன காரணம் பாடுபட்டாரோ அதே காரணம் இவங்க பாடுகள் கூட ரெண்டு கம்ப்ளீட் ஆகும் போதுதான் ஒரு முழுமை பெற்று அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களுக்குமே ஆசீர்வாதம் நடப்போம். இதுதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அருமையான பேர் இருக்கு, அவர் நீதியின் கிளை. வசன மாசிங்கத குறிச்சு எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. சரி, 33 அதிகாரம் 6 வசனம், சாரி 16 வசனம் மன்னிக்கும், 16 வசனம், 33 அதிகாரம் 16 பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேராமா, நீதியா இருக்கிற கர்த்தர். எதனால, ஏன்னா அதன் மூலமா தான் எல்லா ஜனங்களுக்குமே நீதியின் ராஜ்யம் நீதியான விஷயங்கள் அங்க போய் சேரும். ஆனா அவர் மாத்திரம் கிடையாது. இன்னொரு வசனம் வாசிங்க, எரேமியா 23 அதிகாரம் 6 வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு இன்னொரு வகுப்பாளர் பத்தி பேசப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பு ரொம்ப ராகமா பண்ணிருக்காங்க, எப்படி வந்திருக்கேன்னா நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். சோ திஸ் இஸ் த நேம், இதான் பேர், வேர் பை She shall be called our righteousness of Jehovah. அவள் அழைக்கப்படுவாள் எவள், சபை சனங்கள். சபை பத்தி அங்க பேசப்பட்டு ஆனா தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்க, அவர் போட்டாங்களா. மீண்டும் வாசிங்க, அவருக்கு வருது தமிழ்ல, அவளுக்கு வந்துருக்கு இல்லையா, அவளுக்கு வந்திருக்கணும், மொழிபெயர்ப்பாளர் குழம்பிட்டாங்க இல்லையா, அவளுக்கு குழம்பிட்டாங்க, அவரும் போட்டாங்க, அவளுக்கு இடும் நாமம் என்னவாமாங்க, இது என்ன விஷயம், நீதியா இது பாத்தீங்கன்னா நீதியா நம்ம நீதியாக கர்த்தர், இங்க பாக்கும்போது நம்ம நீதியா இருக்கிற கர்த்தர். சபை வகுப்பாருக்கு வரக்கூடிய பேரு, ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் கிடையாது, அவரோடு கூட சபை கூட பாடுகள் பங்கு பெற்று மறிச்சு அவங்க மூலமா எல்லா ஜனங்களுக்குமே அங்க ஆசீர்வாதம் அங்க போகதாக அங்க இருக்குதான் சகோதர சகோதரிகளே. சிதா விஷயம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாடுகளை நாம் ஏன் பங்கு பெற வேண்டும் என்றால் அது தேவனுடைய மிகப்பெரிய தெய்வீக திட்டம்,
அதன் மூலமாத்தான் எல்லா லட்சங்களுக்குமே ஆசீர்வாதங்கள் அங்க போய் சேரும். இயேசுடைய பாடுகள் போதாது, கூட யார் கூட தேவர் சபையுடைய பாடுகள் கூட சேரும் போதுதான் அங்க ரெண்டு என்ன ஆகும்னா ஒரு கிறிஸ்துவின் பூர்ணம் அங்க வந்து சேரும். இந்த பரிபூர்ணத்தை பத்தி எபேசியர் 1 வசனம் 22-23 வசனத்துல அப்ப சொன்னாங்க, பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்படுத்தி புரிஞ்சா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமான சபைக்கு ஆசைங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மீண்டும் தமிழ் 23 மாத்திரம் வாசிங்க பாருங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் யார் இந்த நிரப்புகிறவர், யார் இந்த நிரப்புகிறவர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீண்டும் வாசிங்க தமிழ்ல வாசிங்க பாருங்க, நிரப்புகிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன இருக்காம ஒரு நிறைவுன்னு ஒண்ணு இருக்காம, நிறைவு என்ன தெரியுமாங்க, நிறைவுனா முழுமை, ஒரு ஃபுல்னஸ், ஒரு முழுமை ஒண்ணு இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முழுமை ஒண்ணு இருக்கு, வெறும் தலை மாத்திரம் இருந்துச்சுன்னா முழுமை கிடையாது, கூட என்ன தேவை, பாடி தேவை, அப்பதான் முழுமை. அதான் பாத்தீங்கன்னா நிரப்பினுடைய நிறைவுக்கு வாசிங்க தமிழ்ல
வாசிங்க,
அந்த முழுமை எதுவாமா, சரீரமான சபை. இயேசு கிறிஸ்துடைய நிறைவு யாராமா, சரீரமான சபை. அப்படின்னு என்னன்னா வெறும் தலை மாத்திரம் கிடையாது, கூட யார் கூட தேவை, சரீரம் கூட தேவை. இதான் விஷயம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் பூரணம், the fullness of Christ. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடுகள் இயேசு பாடுகள் மாத்திரம் கிடையாது, இயேசுடைய மரணம் அங்க மாத்திரம் இல்லாமல் அதோடு கூட பங்கு பெறுவதற்கு சரீரங்கம் கூட அங்க வாய் பங்கு இருக்கு. தேவனுடைய மிகப்பெரியதான ஒரு ஏற்பாடு என்னன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் சபை மூலமாக தான் நாங்க போய் சேர வேண்டும். அப்படி சேர வேண்டும் என்றால் சபை சனங்கள் என்ன பண்ணும், அந்த பாத்திரத்துல பங்கு பெறும் இல்லீங்களா. சரி, இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம், பாத்திரத்துல பங்கு பெற போறோம். அதுக்கு முன்னாடி பாத்திரம் குறிக்கிறது பாடுகள், பாடுகள் நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க, பங்கு பெறணும். பங்கு பெற்றா தான் எல்லா சனங்களுக்கும் ஆசீர்வாதம். இது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சுலாக்கியம், கிருபை. ஆனா ஒரு விஷயம், நாம் அப்படி பங்கு பெறணும்னா அந்த பாடுகள், வசனம் சொல்றதுபடி நமக்கு வர பாடுகள் யாரு கூட வருது, எல்லா உலகத்தின் ஜனங்களும் கூட வருது. நமக்கு வேற மாதிரி அவங்களுக்கு வேற மாதிரி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான சகோதர சகோதரர்களே, நமக்கு வர பாடுகள் கிறிஸ்துவின் பாடுகள் தானா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்ப நம்ம திடீர்னு உடம்பு வீக்காச்சு வச்சுக்கோம், அல்லது ஏதாவது நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு இழப்பு வந்துச்சு வச்சுக்கோம், இழப்பு வந்துருச்சு. நமக்கு வர இழப்பு சாதாரண மனுஷங்களுக்கு வருது, அது அவங்களுக்கு பாடு, இது நமக்கு பாடு. சோ சேம் தான், பாடு சேம். ஆனா நமக்கு வந்த பாடு கிறிஸ்துவின் பாடுதானா, அல்லது நான் அந்த பாத்திரத்தில் தான் பாகம் பண்ணிருக்கேனா, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யாரு பாட பாக்கணும், கர்த்தருடைய பாடு பாடு. சோ கர்த்தருடைய பாடு பார்த்துட்டு அவர் என்ன, அவர் பட்ட பாடுகள் ஒவ்வொன்றுமே எதன் நிமித்தமாக அல்லது எந்த காரணத்தினால பாடுபட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, நாம படுற பாடுகள்ல அந்த காரணங்கள் இருந்துச்சுன்னா, அதன் நிமித்தம் இருந்துச்சுன்னா, நம்ம படுற பாடுகள் என்ன பாடுகளாமா, கிறிஸ்துவின் பாடுகள். அப்படி இல்லைன்னா என்ன பாடுகள், சாதாரணமான பாடுகள், அந்த பாடுகள் எந்த இதுக்குமே உதவாது இல்லைங்களா. சோ நம்முடைய பாடுகள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு ஒத்ததா இருக்கணும், ஈக்குவலா மன்னிக்கணும், கிறிஸ்தின் பாடுகளுக்கு ஏற்றதாக அங்கே இருக்கு. அவர் என்ன காரணம், அதே காரணம் நம்முடைய பாடுகள்ல அங்க இருக்க வேண்டும் என்பன சகோதர சொல். அப்ப நீங்க பாருங்க, அந்த நேரத்துல பாத்திரம் கடந்து வரும். சோ பாத்திரம் கடந்து வரும்போது நீங்க என்ன, ரெண்டு கை எடுத்து என்ன பண்ணுவீங்க, பாத்திரத்தை வாங்கி வாங்கி யோசிக்கணும், நான் இந்த பாத்திரத்தை பங்கு படுறேன், என்னுடைய பாடுகள் கிறிஸ்துவ நிமித்தமாக அவர் என்ன காரணத்தினால பாடுபட்டாரோ அதே காரணம் இருக்கா, நான் படுற பாடுகளுக்கும் அந்த பாத்திரத்துல பங்கு பெறுவதற்கும் சம்பந்தம் இருக்கா. பரிசோதனை போனோம், சுய பரிசோதனை பண்ணிட்டு சில பாடுகள் அந்த பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா தாராளம் என்ன பண்ணலாம், கை வைக்கலாம். ஆனா அப்படி சொல்லும் போது யாருமே என்ன பண்ணலாம், கை வைக்க மாட்டீங்களா. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்காக பாத்தீங்கன்னா நமக்கு எப்படின்னா, ஒவ்வொரு பூசிஸ்டிக்குமே அது ரினியூவல் டே, ரினியூவல் டே என்னங்க, புதுப்பிக்கிற விஷயம். ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நம்ம அந்த பாடுகள் கத்தரேசியுடைய பாடுகள் ஒத்ததாக இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், தேவன் போய் தாழ்மையா போய் மன்னிப்பு கேட்டு இல்லைங்களா. அந்த ஆயக்கார் என்ன பண்ணாரு, ஆயக்கார் என்ன பண்ணாங்க, ஆயக்கார் போய் முழங்கால் கீழே தலை விட்டு தலையை வானத்துக்கு எடுக்க துணியாமல் என்ன சொன்னாராமா, பாவியாக என்மேல் கிருபையாக.
தேவனை இவ்வளவு காலமா உடன்படிக்கை பண்ண சரியா பாடு பாடல, சரியான முறையில கத்தர் என்ன எந்த எந்த எதை நிமித்தமா பாடுபட்டாரோ அதை நிமித்தமா பாடு பாடல பாத்திரத்துல சரியா பங்கு போகும். ஆனா இந்த வருஷத்துல தயவு கிருபை செஞ்சு இனிமேல் வருகிற நாட்கள்ல சரியான வகையில நான் பல ஒவ்வொரு பாடுகளுமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன காரணத்தினால பாடுபட்டாரோ அதே காரணம் நான் கூட பாடுபடுவேன். சோ அந்த காரியத்தை நம்ம தேவன்கிட்ட போய் தாழ்மையில செபிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண பாத்திரத்துல நம்ம கை வைப்பது அது பிரயோஜனமாக நம்ம இருக்கமன்பான சகோதர சகோதரி மிக முக்கியமான விஷயம். ஆகையினால இப்ப நான் பார்க்க போறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன காரணத்தினால பாடுபட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தை ரொம்ப அருமையான விஷயம். ஒரே காரணம் தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அந்த ஒரே காரணம் ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு வந்த பாடுகள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வாங்கிச்ச ஜனங்களுக்கு பாருங்க இயேசு கிறிஸ்து சாப்பாடு பஞ்சம் வந்துச்சு. ஆனா சாப்பாடு பஞ்சம் இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு என்ன பண்ணும் வருது. இயேசு பாடு வந்து சாப்பாடு பஞ்சம் இன்னைக்கு கூட ஜனங்களுக்கு வருது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு ட்ரெஸ் எதுனாங்க மூணு இல்லைங்களா, மூணு ட்ரெஸ் வச்சிருந்தார் ரைட். நான் சொல்றது நான் கேள்விப்பட்டது மூணு ட்ரெஸ் இல்லைங்களா, சோ மூணு ட்ரெஸ் வச்சிருந்தா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய உலகத்தின் ஜனங்களை பாத்தீங்கன்னா நிறைய பேர் துணியிலான்னு கூட என்ன பண்றாங்க எல்லாம் பாடுகள் தான். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு வந்த பாடுகள் மாத்திரமே வித்தியாசமான பாடு, வித்தியாசமான காரணம். அவர் மாத்திரமே இந்த உலகத்துல முதன் முதலாக செஞ்சு காமிச்சார். சோ என்ன காரணம் அதான் மன சகோதர சொல்லு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மிக முக்கியமான காரணம் அந்த காரணம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சின்ன வயசுல வந்துருச்சு. அது என்ன காரணம் சொல்லி நான் பின்னாடி சொல்றேன். கண்டுபிடிக்கலாம் இயேசு கிறிஸ்துக்கு வந்த பாடுகள் என்னென்ன என்ன காரணம்னால வந்துச்சு. இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கையில சார்ட் எடுத்துக்கோங்க. உங்க கையில ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஃப்ளோ சார்ட்ல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம். சோ இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கிறார். எடுத்துட்டு எங்க போறாருங்க 40 நாள் அந்த வனாந்துக்கு போய் ஸ்டடி பண்றார். தன்னை குறிச்சு என்ன பேசப்பட்டிருக்கு எல்லாம் ஸ்டடி பண்றார். பண்ணிட்டு 40 நாளுக்கு அப்புறம் மிகப்பெரிய சோதனை இயேசு கிறிஸ்துக்கு வருது. முதல் சோதனை என்னன்னு பாத்தீங்கன்னா யார் மூலமா வந்துச்சாங்க, சாத்தான் மூலமா அங்க வந்துச்சு. என்ன சோதனை வந்துச்சு, மூணு விதமான சோதனை வந்துச்சு. மூணு விதமான சோதனை விளக்கம் தரணும்னா அது வேற சதவீதம் போகும். சோ நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க அந்த 5th volume எடுத்து வாசி 5th volume அருமையான பிரதர் பேசுறோம். சோ மூணு சோதனை யாரு கொடுத்தாருன்னா சாத்தான் கொடுத்தார். என்ன காரணம்னா இயேசு நீ பேப்டிசம் எடுத்து வந்திருக்க எதுக்குன்னா தேவனி வேலை செய்வதற்காக. வேணாம் செய்யாது, நீ தேவனி வேலை செஞ்சு எல்லா போய் சத்தியம் சொல்லி அதன் மூலமா எல்லா ஜனங்களையும் நீ இழுத்து கொடுறதுக்கு பதிலா நான் ஐடியா கொடுக்குறேன். நீ என்ன பண்ணு, நேர அந்த தேவாலயத்தின் உப்பரிக்கு மேல போய் போயிட்டு அங்கு என்ன பண்ண கீழே ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணும் போது தேவாலயத்தின் உச்சையிலிருந்து கீழே யார் இருக்கிற எல்லா பரிசேயர் சவுசேயர் எல்லா ஜனங்களும் கீழே நிக்கிறாங்க. கீழே இருந்து பாப்பாங்க, உன்னை பாப்பாங்க. நீ மேல ஜம்ப் பண்ணும் போது கீழே இருந்து பாப்பாங்க. பார்க்கும் போது என்ன நடக்கும்னா வசனம் சொல்லிருக்கு, சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு, தேவ தூதர் என்ன பண்ணுவாங்களா செய்வாங்க. அப்படி ஜம்ப் பண்ணும் போது அந்த நேரத்துல ஜம்முடைய எல்லா பார்வையும் உன் மேல இருக்கும். அந்த நேரத்துல தேவ தூதர் வந்து உன்னை காப்பாத்துவாங்க. அவர் காப்பாத்தும் போது எல்லா ஜனங்களும் ஆச்சரியம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பேர் புகழ் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க அவனை பின்பற்றுவாங்க. நீ அவன் தேடி போக தேவையில்லை, அவனுக்கு சத்தியம் சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா எல்லா என்ன பண்ணுவாங்க உன்னை பின்பற்றி வருவாங்க. ஈஸியான வழி நான் சொல்றது கேளு, அதை விட்டு போய்டு பேப்டிசம் எடுத்துட்டு சத்தியம் சொல்ல போறேன் என்னையா அப்படியே என்ன பண்ண சாதன் வந்து அந்த ஒரு தப்பான சிந்தையை அங்க வந்துச்சு. இதுதான் இயேசு கிறிஸ்து மூணு சோதனை வந்துச்சு. மூணு சோதனை என்ன பண்ண இயேசு கிறிஸ்து என்னங்க ஜெயஸ்டரா தோச்சா ஜெயஸ்டர். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் என்னங்க அவரு ஃபெயிலா பாஸா புறப்பட்டு சோதனை இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு. என்ன காரணம் இங்க பிதாவாகிய தேவனுடைய வேலை செய்ய தொடங்குதுனால இல்லையா. இப்ப ரெண்டாம் சோதனை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வேலை செய்யறார், தேவாலயத்தை பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அப்போ மிக முக்கியமான சோதனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்கா, புல்ஃபில்ல பேசிட்டு இருக்கா தேவனுடைய வார்த்தை பத்தி ரொம்ப பயங்கரமா ரொம்ப ஒரு பகிரங்கமா பேசும்போது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்த பரிசு ரொம்ப கோபமாயிட்டு எந்திரிச்சு நின்று பக்கத்துல வந்துட்டு சட்டையை பிடிச்சிட்டு ஓஞ்சி அடிச்சுட்டு வேக வேகமா இழுத்துட்டு போய் ஒரு பெரிய மலைக்கு மேல போய் நிப்பாட்டிட்டு அங்கிருந்து தள்ளும்படியாக அவன் கொண்டு போனான். சில வாசிங்கத குறிச்சு லூக்கா 4:28 30 வரைக்கும் வாசிங்கன்னா, பாருங்க இயேசு கிறிஸ்து இங்க வந்து மிக முக்கியமான சோதனை பரிசேய சதுசேயர் மூலமா வந்துச்சு. சிறிய பல விதமான சோதனை வந்துச்சு. எங்கெல்லாம் இயேசுக்கு தேவாலயத்தை பிரசங்கம் பண்றாங்களோ இவங்க என்ன பண்ணுவாங்க, பேக்லயே வந்து இயேசுக்கு கொலை செய்யும்படி ஏதாவது பண்ணுவான். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்த பாடுகள் பரிசேய சதுசேயர் மூலமா. ஆனா என்ன காரணம், இங்க மிக முக்கியமான காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாரு, இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதுனால அவருக்கு என்னாச்சுங்க, ஒரு மிகப்பெரிய சோதனை வந்துச்சு. சரி, ரெண்டாவது விஷயம், அதே போல ஜனங்கள் மூலமா கூட நாங்க வந்துச்சு. சோ ஜனங்க கூட பாத்தீங்கன்னா சில இயேசு கிறிஸ்து அது பரலோ தெரிந்தவர், தேவதூர் மத்தியில இருந்தவர், அங்கிருந்த பழக்க வழக்கம் வேற. ஆனா இந்த பூமிக்கு வந்து மனுஷனா வந்து ஒரு விழுந்து போன ஜன மத்தியில வாழும் போது அவனுடைய பழக்க வழக்கங்கள் வேற. சோ அந்த பழக்க வழக்கமும் இந்த பழக்க வழக்கம் கண்டிப்பா ஒத்து வருமா, ஒத்து வரா. அப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு இயேசு கிறிஸ்து 33 வருஷத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. மிக முக்கியமா 3.5 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா பாருங்க, அது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரே ஊர்ல இருந்தா இயேசு கிறிஸ்து. ஆனா ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா பல ஊருக்கு என்ன பண்ணாருங்க, போனார். என்ன காரணம், தேவனுடைய வேலை செய்யணும். அதுக்காக பல ஊருக்கு போனார். பல ஊருக்கு போய் பல ஜனங்கள் பழகிறாரு, பல ஜனுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் சரியா ஒத்து வந்திருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்களை இயேசு கிறிஸ்துக்கு சரியத்துல அங்க கண்டிப்பா நிறைய பாடுகள் அங்க வந்துருக்கு. அது மாத்திரமல்ல, சீசர்கள் இல்லையா, சோ சீசர்கள் கூட பாடு அப்பப்ப இயேசு கிறிஸ்துக்கு தொந்தரவு பண்ணா, பேதுரு இல்லீங்களா. அதே போல பாத்தீங்கன்னா யாருங்க, யூதாஸ் பண்ணா. அது மாத்திரமல்ல, சில பேர் அப்பப்ப இயேசு கிறிஸ்துக்கு கோபம் ஊற்றுற மாதிரி சில பேர் பேச்சு பேசுவாங்க. நம்மள யாரு பெரியவன், தமிழ்ல யாரு பெரியவன் சொல்லி பேச வருவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு கோபம் ஆயிரு. சின்னமா இயேசு கிறிஸ்து கூட இவங்க கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா சில டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. சோ பாடி இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கு. வந்தாலும் கூட இயேசு பொறுத்திருந்து அனுபவிச்சார். ஒரே காரணம், தேவனுடைய சித்தம் செய்யும். அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குணமாவுதல். இயேசு கிறிஸ்து நிறைய பேர் குணமாக்கினார், குஷ்டரோகிகள் குணமாக்கினார், யார் யார் பலவீனமா இருந்தாங்களோ எல்லாத்தையும் குணமாக்கினார். ஆனா குணமாக்கும் போது என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து எல்லா சேனலையும் குணமாக்கும் போது அங்க என்னாச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடு வந்துச்சு. வசனம் வாசிங்க, லூக்கா 6:17 வாசிங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிக்கு குணமாக்குறாருன்னா அவர் குணமாக்கும் போது இவற்றிருந்து ஆரோக்கியம் போகுது. அதே சமயத்துல அவற்றிருந்த வலி வேதனை யாருக்குள்ள போகுதுன்னா இவருக்குள்ள. சரி, ஒவ்வொருத்தையும் குணமாக்கும் போது இப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆகுதுன்னா அவர் ஃபீல் பண்றார். எப்படி கஷ்டப்படுறாங்க ஜனங்கள், எந்த அளவுக்கு வலி வேதனை எந்த அளவுக்கு இருக்கு சொல்லி இவர் ஃபீல் பண்றார். எதனாலனா தான்றிக ஜீவனை கொடுக்கறதுனா. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப ஜனங்கள் இந்த மாதிரி காரியங்கள் மூலமா கூட இயேசு கிறிஸ்துக்கு பாடுகள் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வேலை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால. அதே போல பாத்தீங்கன்னா அவர் போன இடங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த காலத்துல ஊர் பாத்தீங்கன்னா நிறைய தெருக்கள் இருக்கும். தெருக்கள் பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்காது, ரோட்ல இருக்காது, அருமையா கான்கிரீட் ரோட்ல போட்டிருக்க மாட்டாங்க. மர எப்படி இருக்கும்னா ரோடு முழுக்க பாத்தீங்கன்னா புழுதியா இருக்கும், ஃபுல்லா மண்ணா இருக்கும், புழுதியா இருக்கும். கண்டிப்பா நமக்கே போறதுக்கு நாங்க பிடிக்காது. ஆனா இயேசுக்கு பரலோகத்தில் இருந்தவர், ஐஸ்வர்யம் உள்ளவர், பூமிக்கு வந்து இவ்வளவு மோசமான ஒரு தெருக்கள் இல்லைங்களா, வீதிகள் மத்தியில போயிட்டு அங்கிருந்து ஜனங்களுக்கு கொடுக்க சாப்பாட சாப்பிட்டு இல்லைங்களா தண்ணி குடிச்சுட்டு, அது மாத்திரம் இல்ல சரியா தூக்கம் இல்லாம, வீடு தங்கறதுக்கு வீடு இல்லாம, சோ பல கஷ்டங்கள் இயேசுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அவர் 3 வருஷத்துல பட்டிருக்கார். ஒரே காரணம், தேவனுடைய வேலை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால. அது மாத்திரம் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த 3 வருஷம் முடிவுல இயேசு கிறிஸ்துக்கு மிகப்பெரிய சோதனை வந்துச்சு, சிலுவை மரணம். உதாரணம் பேதுரு மதுளிக்கிற விஷயம், யுதாஸ் காட்டி கொடுக்கிற விஷயம், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நிந்தனை அவமானங்கள், எச்சு எச்சு துப்புனாங்க, ஓங்கி கணத்துல அடிச்சாங்க, முள்முடி சூட்டினாங்க, நிறைய விஷயங்கள் அங்க கொடுமையான விஷயங்கள் அங்க பண்ணாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா பிதாவுக்கு தேவ என்ன பண்ணாரு அவர் கை. இவ்வளவு பெரிய சோதனை வலிகள் அங்க வந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க, என்ன காரணம்னா இயேசு கிறிஸ்து 53 படிச்சாரு. சோ படிச்சு தன்னை பத்தி தேவன் இந்த மாதிரி வச்சிருக்காருன்னா அதை நான் செஞ்சு முடிக்கும். அதுக்காக ஞானசனம் எடுத்து அந்த ஒரு தேவனுடைய வேலை செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் 3 வருஷம். அதனால அவருக்கு என்ன வச்சுங்க, அவருக்கு அவர் நினைச்சிருந்தார் என்ன பண்ணிருக்கலாம், ஞானசனம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணிருக்கலாம், என்ன வேலை பார்த்துருந்தாராமா, மரம் இல்லைங்க, மரம் அந்த தச்சர் வேலை அதே பண்ணிருக்கலாம், கண்ணி பண்ணிருக்கலாம், ஞானசனம் எடுத்துக்கிட்டு. ஆனா அவர் அப்படி பண்ணல, பேட்சம் எடுத்துக்கிட்டு தேவன் தனக்காக என்ன ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாரோ அந்த ஏற்பாடு செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். இதுதான் மிக முக்கியமான விஷயம். இயேசுக்கு அந்த ஒவ்வொரு பாடுகளுமே பாத்தீங்கன்னா அன்பான சகோதர சகோதரன் அது குறிக்குது, பிதாவாகிய தேவன் தனக்காக ஏற்படுத்திருக்க அந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்வதற்காக ஒப்பு கொடுக்கும் போது அது நிமித்தமாக வந்துச்சு பாடு, சாப்பாடு பாடு, துக்கம் துக்கம் பாடு வந்துச்சுங்களா, சரி தூக்கம் கிடையாது, நிறைய அடி உதை கெட்ட பேச்சு இல்லைங்களா, கொலை பண்றது கூட முயற்சி பண்ணாங்க, சரி நிறைய விஷயம் எல்லாமே ஒரே விஷயம், பிதாவாகிய தேவன் தனக்காக ஏற்பட்டிருந்த ஏற்பாடு பண்ண திட்டங்களை நிறைவேற்றி. இந்த ஆசை இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயசுல மாத்திரம் கிடையாது, சின்ன வயசுல வந்துச்சு, சின்ன வயசுல இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்து அம்மா அப்பா எருசலேம் போயிட்டு பண்டிகை முடிச்சுட்டு ஊர் திரும்பி போவாங்க, போற வழியில இயேசு கிறிஸ்து அதே ஊர்ல இருந்துக்குவாரு. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, போய் பார்க்கும்போது அங்க இருக்க மாட்டார், உன்னை தேடுவாங்க. நீங்க பாத்தீங்களா இயேசு பாத்தீங்களா, சும்மா சின்ன பையன், ரொம்ப சின்ன ஒரு 12 வயசு இல்லைங்களா, தேடுவான் இயேசு பாத்தீங்களா, எங்குமே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் எருசலேமுக்கு வந்து 3 நாள் கழிச்சுதான் பாப்பாங்க இயேசு கிறிஸ்து. பார்க்கும் போது தேவாலயத்தை உட்காந்து இருப்பா சின்ன பையனா, உட்கார்ந்துட்டு அங்கிருந்த பரிசுல சௌசியர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவான், என்ன இந்த மாதிரி பயிற்சி. அது மாத்திரம் அங்கிருந்த பரிசுய சௌசியர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க, இந்த மாதிரி ஞானமா, இந்த சின்ன பையனுக்கு இந்த அளவுக்கு ஞானமா, ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவான். அப்பதான் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல கண்டுபிடிக்கப்படுவாரு. அப்ப உங்க அம்மா அப்பா வருவாங்க, கேட்பாங்க, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, தேடி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம், ஏன் இந்த மாதிரி பண்ண, அப்படி கேட்கும் போது இவர் என்ன பண்ணிருக்கணும், என்ன சொல்லிருக்கணும், இவரு ஆமாமா தப்பன்றமா மன்னிச்சுக்கோமா சொல்லிருக்க மாதிரி சொல்லிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னா தெரியுமா, என்னமா பேசுறாரு, நான் எங்க அப்பாவுடைய பிசினஸ் செய்வேன் ஆமா அப்படி சொன்னான். சினவாசிங்க இதை குறிச்சு லூக்கா 2 அதிகாரம் நீங்க வீட்டுல வாட்ச் பாருங்க, அதாவது 42 வீட்டுல வாட்ச் பாருங்க, இப்ப மாத்திர இதை வாசிக்கலாம்னா 49 சொன்ன வாசிங்க. சின்ன வயசுல இருக்க ஆசை வந்துருச்சு, நான் என் பிதாவுக்கு அடுத்ததுகளில் இருக்கணும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மை ஃபாதர்ஸ் பிசினஸ் இல்லீங்களா, என் பிதாவுடைய பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் என்ன பண்ணாங்க செய்யணும், அந்த பிசினஸ் செய்யும் போது நீங்க என்ன தேடுறீங்க. சின்ன வயசுல ஆசை பிதாவுக்கு தேவனுடைய சித்தம் செய்யணும், அவருடைய வேலை செய்யணும், அதுக்காக இயேசு கிறிஸ்து 30 வயசுல தன்னை ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்து 3 வருஷம் வேலை செஞ்சார், பாடு வந்துச்சு, மரணம் கூட வந்துச்சு. சிதான்பன சகோதர சகோதரே, இயேசு கிறிஸ்துக்கு வந்த பாடுகள் எதை நிமித்தமானா, ஒரே விஷயம், பிதாவாக தேவனுடைய பிசினஸ் அந்த பிசினஸ் நிமித்தமா தான் இயேசு கிறிஸ்துக்கு என்ன வந்துச்சுங்க, பாடு வந்துச்சு. இப்ப சொல்லுங்க நமக்கு வர பாடல் கூட எதை நிமித்தம் வரணும், என்ன பிசினஸ் மாத்திரம் கிடையாது, அறுவடை வேலை சொல்லும் போது அது மாத்திரம் அறுவடை வேலை கிடையாது, மாறாக அறுவடை வேலையை பண்ண ரெண்டு விஷயம் குறிக்குது, ஒண்ணு மணிகளை விதை போட்டு வளர விட்டு அறுக்கிற விஷயம் அது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறுத்த மணிகளை இங்க கொண்டு போகணும், போய் சேர்த்து அங்க பாலிஷ் பண்ணும், சோ மணிகள் என்ன பண்ணும், பாலிஷ் பண்ணும். சோ நீங்க வெறும் அறுத்துட்டே இருந்துட்டு கடைசியில மணியை போய் கவனிக்க மாட்டீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோ அறுவடை வேலை சொல்லும் போது புதுசா சத்தியங்களை கூறி ஜனங்களை வர வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்த ஜனங்களை மேலும் மேலுமாக பலப்படுத்தக்கூடிய அந்த காரியமாக இருக்கு. என்ன பண்ணும்னா ஒவ்வொரு எக்லிஷியாவுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணும். ஒவ்வொரு எக்லிஷியாவுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய என்ன தாழ்ந்து இருக்கோ தாழ்ந்துகளை கொடுத்து எல்லாருடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நம்ம பலப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தி இன்னும் அதிகமாக தேவனுக்கு பிரியமாக வாழும்படியாக உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னொரு பக்கம் புதிய புதிய மனிதர்களை கூட நம்ம சேர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதான் பிதாவுக்கு தேவனுடைய பிசினஸ். இது நிமித்தமா செஞ்சு பாடுபட்டோம்னா அந்த பாடுதான் பண்ண சகோதர சகோதரிகளே அந்த பாத்திரத்துல பங்கு பெறும். ஒருவேளை இது நிமித்தமா பாடுகள் நமக்கு இல்லைன்னா கஷ்டப்படுறோம், தேவனுடைய வேலை நிமித்தமா இல்ல வேறொரு நிமித்தமா உலகத்தின் நிமித்தமா வருதுன்னா அந்த பாடுகள் வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. ஒரு பாடு கஷ்டப்படுறோமா அது தேவனுக்கு நம்ம அர்ப்பணித்த நிமித்தமா, நம்ம தேவன் அர்ப்பணிச்சேன் ஆகையினால இந்த பாடு வந்துச்சு பிரதர். அந்த காலம் இருந்துச்சுன்னா தைரியமா நீங்க போங்க அந்த பாத்திரத்துல கயிறேன். ஒருவேளை இல்லைன்னா தேவனோட மன்னிப்பு வாங்கிட்டு இனிமேல் நான் தேவனுடைய பிசினஸ்ல அதிக அதிகமா ஈடுபட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதே போல நான் கூட பாடுபட்டு மரிக்கிறோம் என்று அந்த ஒரு தேவனோட பிரேயர் பண்ணிட்டு நம்ம நம்ம அந்த பாத்திரத்துல நம்ம பங்கு பெறலாம். அன்பான சகோதர சகோதரி, மிக முக்கியமான விஷயம் இந்த நாட்கள்ல இந்த யெகோவாவின் பாடுள்ள ஊழியக்காரர். நாம் ஏன் தலைப்பு வச்சிட்டோம்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாடுள்ள ஊழியக்காரர். என்ன பேராம, யெகோவாவின் பாடுள்ள ஊழியக்காரர். நாம் கூட அதே வேலை செஞ்சு பாடுபட்டோம்னா நாம் கூட யாரு ஊழியக்காரன் தான், பிதாவாக்கிய தேவனுடைய ஊழியக்காரனாக நாம் இருப்போம். சோ தேவன் தாமே ஆசீர்வாதத்தை கிருபை செய்வாராக. ஆமே. சோ டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா. பொறுமையோடு கிடும் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமே.